ஓ, அது உண்மையல்லவா? கர்த்தாவே, நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். எதை பெற்றுக் கொள்ள வேண்டும்? அவர் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது என்னுடையது. இப்பொழுது நாம் அமர்வதற்கு முன்பு நான் இங்கே இந்த கைக்குட்டைகளுக்கு ஜெபிக்க மறவாதபடி நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் வணங்குவோமாக. எங்கள் கர்த்தாவே, சியோனின் பாடல்களுக்காக நாங்கள் இந்த உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். பழங்காலத்து நாகரிகமான சுவிசேஷம் எங்களுடைய இருதயங்களை தீமையிலிருந்து சுத்திகரிக்கிறது. ஏனென்றால் வேதாகமத்தில் உள்ள மிகவும் கிருபையுள்ள வாக்குத்தத்தங்கள் எங்களுடையவைகளே. விசுவாசத்தினாலே நாங்கள் அவைகளை ஏற்றுக் கொள்ளுகிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை நாங்கள் அறிவோம். பவுல் வாழ்ந்த அந்த சந்ததியில் ஜனங்கள் அநேகர் சுவீரமாயிருந்தனர். அவன் அவைகளை தன்னுடைய சரத்தின் மேல் போடும்படியாக அவர்கள் உருமால்களையும் கச்சைகளையும் அவனிடத்தில் கொண்டு வந்தனர். அதன் பின்னர் அவனுடைய சரத்தில் இருந்து வியாதிஸ்தர்களுக்கும் அவதி உருவோருக்கும் கொண்டு செல்லப்பட்டது. கர்த்தராகிய இயேசுவின் பேரில் கொண்டிருந்த அவர்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் அசுத்த ஆவிகள் ஜனங்களை விட்டு சென்றதாகவும் துன்பங்கள் அவர்களை விட்டு நீங்கின என்றும். வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லுகின்றன, தேவனே, பவுல் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக உமது பிரசன்னத்துக்குள் சென்று விட்டார்.
That generation passed with him.
அந்த சந்ததி அவனோடு கடந்து சென்றது. ஆனால் நீரோ ஒவ்வொரு தலைமுறைக்கும் தேவனாயிருக்கிறீர். இப்பொழுது ஜனங்கள் இன்றிரவு உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள். நாங்கள் இன்றிரவு இந்த கைக்குட்டைகளையும் சிறு புட்டலங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலளிப்பீர் என்றும் அவர்கள் குணமடைவார்கள் என்றும் எங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் அதை தேவனுடைய மகிமைக்காக அவருடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அனுப்புகிறோம்.
ஆமென்.
நீங்கள் அமரலாம். இந்த ஆராதனை முடிவடைந்தவுடன் இவைகளை உடனடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம்.
I am so happy tonight. I've been out across the mountain there today.
இன்றிரவு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் கலந்து கொள்ள வேண்டிய நேர்காணல்கள் முடிந்த உடனேயே இன்று அந்த மலைக்கு அப்பால் சென்று ஜெபம் செய்தேன். ஒவ்வொரு முறையும் நான் இந்த பாலைவன வெளியில் செல்லும் போது அது ஒரு விதமாக அதிகமாக திரும்பி வர வேண்டும் என்று ஆவலை தூண்டுகிறது. ஆனால் இன்றிரவு நான் ஒரு காரியத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். என் மனைவி, நாம் எவ்வளவு ஒன்றாக இருந்திருக்கிறோம், மேலும் தேவனுடைய மகத்தான தரிசனங்கள் வெளிப்படுவதையும் நிறைவேறுவதையும் அவள் கண்டிருக்கிறாள். கர்த்தருடைய தூதன் முதன் முதலில் தோன்றிய அந்த நாளில் அவள் ஜெஃபர்சன்வில்லில் உள்ள ஆற்றங்கரையில் இருந்தாள். அந்த செய்தி நாடு முழுவதும் அசோசியேட் பிரஸ் மூலம் வெளியிடப்பட்டது. அது 1933 ஆண்டு. அவள் அங்கே இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அந்த சத்தத்தை கேட்டாள். ஆனால் அந்த ஒளியை காணவில்லை. செய்தித்தாளில் புகைப்படம் எடுப்பவர்களும் கூட அந்த ஒளியை கண்டனர். ஆனால் அப்பொழுது அவள் மிகவும் வாலிபமாயிருந்தாள். அவள் ஏறக்குறைய 12 வயதுடலாயிருந்தாள். அவள் அந்த ஒளியை கண்டதே இல்லை. அவள் ஜனங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். அநேகர் மயக்கமடைந்து கொண்டிருந்தனர். அது ஏறக்குறைய ஒரு நிமிடம் அப்படியே நிலைத்திருந்து அதன் பின்னர் அது மீண்டும் ஆகாயத்தை நோக்கி சென்றது. ஞானஸ்தானம் கொடுக்கும் போது ஒரு உள்ளூர் பாப்டிஸ்ட் ஊழியக்காரன் மேல் வினோதமான ஒளி தோன்றுகிறது என்று செய்தித்தாள்கள் ஒரு பெரிய கட்டுரையை வெளியிட்டன. கனடா வரை சென்று கனடா பத்திரிகையில் இடம் பிடித்தது. அதன் பின்னர் சுமார் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடந்த முறை ஃபீனிக்ஸில் இருந்தபோது சகோதரன் ஜாக்மோன் என்னோடு இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒரு விதமாக, என் மனைவி மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள், எனவே அவர் எதிர்பாராத விதமாக அவளை மேடைக்கு அழைத்தார். அதனால் அவள் மயங்கி விடுவது போல இருந்தார். நான் ஏற்கனவே மேடையின் மேல் ஏறி இருந்த பிறகு அவள் வந்தார். அங்கே ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்கான அபிஷேகம் இருந்தது. மேலும் அவள் அந்த விதமாக அங்கே அந்த பிரசன்னத்தில் இருந்தாள் என்று அவள் கூறினாள். மேலும் நேற்று முந்தின இரவு அவள் மேடையின் மேல் அவரை கண்டாள். அவர் இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருந்த போது அவள் அவரை முதன்முறையாக கண்டாள். நான் அவளை வெளியே சந்தித்த போது அவள் அவளுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அவள், பில்லி, என் ஜீவியத்தில் முதன்முறையாக நான் அதை கண்டேன் என்றாள். அவள், நீங்கள் ஒரு ஸ்திரீக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தீர்கள். அது அவளுக்கு முன்பாக வந்து ஒரு சில வினாடிகள் அங்கேயே நின்று நீ இருந்த இடத்தை சுற்றி நகர்ந்து வந்ததை நான் கண்டேன். அதன் பின்னர் நீங்கள் பேசுவதை நிறுத்திய உடனே அது போய்விட்டது என்றாள். எனவே அது அவளுடைய கண்களுக்கு முன்பாக வந்ததற்காக நான் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், அந்த சிறிய பெண்மணிக்கு அநேக காரியங்கள் கடந்து செல்ல இருக்கின்றன. எனவே நான் அதற்காக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறேன். இப்பொழுது நாளை இரவு சுகமளிக்கும் ஆராதனை உள்ளது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுகமளிக்கும் ஆராதனைகள் நடைபெறும் என்று நாங்கள் கூறி வந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது நாளை மதியம் அல்லது மாலை சுமார் 6 மணிக்கு வாருங்கள். அப்போது நீங்கள் ஆராதனையின் மற்ற பகுதிகளை தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். பில்லி, லியோ, ஜீன் இன்னும் மற்றவர்களும் உங்களுக்கு ஒரு ஜபாட்டையை அளிக்க ஜபாட்டைகளோடு இங்கு இருப்பார்கள். அப்பொழுதுதான் நாம் ஜனங்களை மேடையின் மேல் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜபிக்கிறோம். இப்பொழுது நான் அமெரிக்க கூட்டங்களை நடத்த ஜனங்களுக்கு போதிக்கப்பட்டுள்ள விதத்தில் கரங்களை வைக்க வேண்டும். இப்பொழுது அது வேதவாக்கியம், ஆனால் அது ஒரு யூத பாரம்பரியம். அது புறஜாதிகளுக்கானதல்ல, ஆனால் புறஜாதிகள் அதை கொண்டு செல்கிறார்கள். புறஜாதியானோ, நீர் என் கூரையின் கீழ் வர நான் பாத்திரன் அல்ல, வார்த்தையை பேசும் என் ஊழியக்காரன் பிழைப்பான் என்றான். அது உண்மை. ஆனால் யூதனோ, என் மகள் மேல் வந்து உமது கரங்களை வையும், அவள் பிழைப்பாள் என்றான். பாருங்கள், அது அவர்களுடைய பாரம்பரியமாயிருந்தது. அது புறஜாதிகளுக்கானதா இருக்கவில்லை. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு மணி நேரமும் இரவும் பகலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து வெளிப்படுத்தி கட்டடத்தினூடாக சென்று இருதயங்களின் ரகசியங்களை பேசுகிறார். நீங்கள் அதை எல்லா நேரத்திலும் காண்கிறீர்கள். கர்த்தருடைய பிரசன்னம் இங்குள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே அது உள்ளது. இப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக எப்பொழுதும் செய்யப்பட வேண்டிய எல்லா சுகமளித்தலும் ஏற்கனவே முடிந்துவிட்டது. அது 1900 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நீங்கள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ளவிருக்கும் எல்லா ரட்சிப்பும் ஏற்கனவே கிரயமாக செலுத்தப்பட்டு விட்டது. அதை பெற்றுக் கொள்வது உங்களுடையதாய் உள்ளது. அது உங்களுக்கு ரட்சிப்பாக மாறி 1900 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலாக ஆகிவிட்டன. ஆனால் இப்பொழுது கூட்டங்களில் நீங்கள் என்னை கவனியுங்கள். நான், அது உங்களை விசுவாசிக்க செய்யுமா என்று கேட்கிறேன். பாருங்கள், அடையாளங்களும் அற்புதங்களும் சுகமளித்தலுக்காகவோ அல்லது ரட்சிப்பிற்காகவோ அல்ல. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் இங்குள்ளது என்பதை ஜனங்கள் உணர்ந்து புரிந்து கொள்வதற்காகவே இது. அப்படியானால் அவர் அது எப்படி இருக்கும்? அதை காட்டிலும் அது ஒரு அற்புதமாய் உள்ளது. நாம் இப்பொழுது எளிமையாக அற்புதங்களை காண துவங்கிவிட்டோம். இப்பொழுது அது ஒரு நபரை குறித்து வரும்போது, அவர்களில் அநேகர் அங்கே படுக்கைகளில் இருந்து எழுப்பினர். சக்கர நாற்காலிகளையும் மற்ற காரியங்களையும் கொண்டு வெளியே செல்லலாம். அது சரியாக ஒரு அற்புதம் அல்ல. இல்லை, பாருங்கள், கிறிஸ்தவ விஞ்ஞானமும் கூட அதை கொண்டுள்ளது. அது ஒரு மனோதத்துவ நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சிந்தனை முறையை மாற்றலாம். இப்பொழுது அது இருந்தது என்று நாம் நம்புகிறதில்லை. ஏனென்றால் அது விசுவாசமாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்னும் நான் பிரான்சில் உள்ள லோரெய்னில் உள்ள லாசால் என்ற இடத்தில் இருந்தேன். நான் பாரிஸில் இருந்தேன். நான் ஒரு இடத்திற்கு சென்றேன். அங்கே அவர்கள் ஒரு மரித்த ஸ்திரியை வைத்திருந்தார்கள். அவள் அடக்கமண்ணப்பட்டிருந்தாள். அவர்கள் அங்கே ஒரு கல்லை தைத்தார்கள். ஊனமுற்றோர் ஊன்றுகோல்களுடன் உள்ளே சென்ற மக்கள் அவற்றை கீழே வைத்துவிட்டு அந்த இறந்த பெண்ணின் மீது கல்லை தைத்துக் கொண்டிருந்த பிறகு நடந்து சென்றார்கள். பாருங்கள், அவள் மறித்து விட்டாள். அவளால் இதற்கு மேல் பரிந்து பேசவும் முடியாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரே ஒரு மத்தியஸ்தர் மாத்திரமே உண்டு. அவர் கிறிஸ்து இயேசு ஆவார். ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வந்த நான் அவர்கள் மரிக்கும் ஜனங்களை விசுவாசிக்கிறார்கள் என்பதை அறிவேன். அதாவது அவர்களுடைய ஆவிகள் அவர்களுக்காக பரிந்து பேசுகின்றன. சில அரசியலுக்காகவும் சில மற்ற காரியங்களுக்காகவும் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றன. என்னை பொறுத்த மட்டில் அது ஆவியுலக தொடர்புக்குரிய கொள்கையாகும். நான் உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் நான் நேர்மையாக இருக்க வேண்டும். பாருங்கள், மரித்தோரோடு பரிந்து பேசுகிற எந்த காரியமும் ஆவியுலக தொடர்புக்குரிய கொள்கையாக இருக்கிறது. அவர்கள் மெக்சிகோவில் என்னிடம் இயேசுவை குறித்து என்ன என்று கேட்டனர். நான், அவர் மரிக்கவில்லை, அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார், அவர் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று பார்க்கிறீர்களா? அவர் மறித்து விடவில்லை, அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர்களில் மீதமுள்ளவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள் என்றும், தங்குள்ளவர்கள் இங்கு வர முடியாது, இங்குள்ளவர்கள் அங்கு செல்ல முடியாது என்று வேதம் கூறுகிறது. எந்த மனிதனும் ஒருபோதும் கடந்ததில்லை, இனிமேலும் கடந்து செல்லவும் மாட்டான் இயேசு வண்ணமாய் கூறினார் என்றால் அதுவே இதற்கு தீர்வாகிறது. ஆனால் இந்த காரியங்கள் கிரியை செய்கிறதை நாம் கண்டறிகிறோம். ஆகவே இப்பொழுதும் ஒவ்வொரு இரவும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனின் பிரசன்னத்தை அல்ல, இங்கு அவர் இருக்கிற பிரசன்னத்தை, உங்களுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறார். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு வரத்தின் மூலம் தேவனை உங்களுக்கு திறக்கக்கூடிய ஆவியின் ஒரு குறிப்பிட்ட தளத்திற்குள் தன்னை ஒப்புக் கொடுக்க முடியும். ஆனால் நீங்களாகவே அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் வரை அது ஒருபோதும் கிரியை செய்யாது. அப்பொழுது அது கிரியை செய்கிறது. பாருங்கள், நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்களானால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவிசுவாசத்தில் இருந்தால் அதை குறித்த ஒரு வார்த்தையும் விசுவாசிக்காவிட்டால் அது ஒருபோதும் கிரியை செய்யாது. இயேசு அவர் தம்முடைய சொந்த கூட்டத்திடமும் தம்முடைய சொந்த தேசத்திற்கும் சென்றபோது அவருடைய அவிசுவாசத்தின் காரணமாக அவரால் அநேக வல்லமையான கிரியைகளை செய்ய முடியவில்லை. அப்பொழுது அவரால் அதை செய்ய முடியவில்லை என்றால் அவிசுவாசத்தின் நிமித்தமாக அவரால் அதை இப்பொழுது செய்ய முடியாது. பாருங்கள், அது உங்களுடைய விசுவாசம். ஆகவே இந்த காரியங்கள் நிறைவேற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடன் சேர்ந்து செயல்பட வேண்டும். தமது வார்த்தையை காக்கிற தேவன் இங்கே இருக்கிறார் என்று நான் கலிகூறவும் நீங்கள் கலிகூறவும் இது வழிவகுக்கும். ஆனால் கடைசி நாட்களில் நடக்கும் என்று வேதவாக்கியம் சொன்னதை அப்படியே நிறைவேற்றும் விதமாக பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்குள் பிரவேசித்து அவர் இவ்விடத்தில் இருந்தபோது செய்தது போலவே சபையார் மேல் அசைபாடி இருதயங்களின் ரகசியங்களையும் பகுத்தறியும் போது இருதயத்தின் எண்ணங்களையும் யோசனைகளையும் சிந்தையையும் எப்படி யாராவது சந்தேகிக்க முடியும்? பாருங்கள், ஒரு பரிபூர்ண அற்புதம் உண்டு. ஒரு முடமானவர் நடக்கிறதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதம். ஏனென்றால் அது ஆவிக்குரிய வல்லமை இல்லாமல் சம்பவிக்க முடியாது. அதை செய்ய அது ஒரு ஆவிக்குரிய வல்லமையாக இருக்க வேண்டும். ஆகையால் வேதம் வாக்குத்தம் செய்துள்ளதையும் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதையும் அவர்கள் நாம் விசுவாசிப்பதும் தான் அது என்பதை நீங்கள் அப்படியே காண்கிறீர்கள். சத்தமிடுவதை காட்டிலும் அது ஒரு அற்புதமாக இருக்கிறது. பாருங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுவதை காட்டிலும் அது ஒரு அற்புதமாக இருக்கிறது. பவுல் அவ்வாறு கூறினார், அந்நிய பாஷைகளில் பேசும் அசலான பரிசுத்தாவியின் வரங்கள் கூட அது அதை காட்டிலும் ஒரு அற்புதமாக உள்ளது. நாம் கடைசி அற்புதத்தில் இருக்கிறோம். அது வேதத்தினால் அந்த விதமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இன்றிரவு வரிசையினூடாக வந்து கரங்களை வைக்க நீங்கள் நாளை இரவு வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இப்போது உங்கள் மேல் கைகளை வைப்பது இருதயத்தின் எண்ணங்களை பகுத்தறிவதை தவிர வேறொன்றையும் செய்யாது. என்னை பொறுத்தவரை அந்த அளவுக்கு கூட செய்யாது. அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதை பற்றிக் கொள்ள முடியும். அது உங்களுடையதாக இருக்கிறது. நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் நாளை இரவு நீங்கள் வேதமானது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறுகிறது. எல்லா அடையாளங்களும் அதன் பின்னர் கடைசியாக அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களானால் அவர்கள் சுகமடைவார்கள் என்று அவர் கூறினார். அது உண்மை. அவர்கள் அது விசுவாசிகளை பின்தொடரும். சரி, இப்பொழுது நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். எனவே அந்த விதமாக நாம் ஒவ்வொரு இரவும் வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்து வருகிறோம். தேவன் அவர்களோடு மகத்தான அற்புதங்களை செய்திருக்கிறார். உருவாள்களை மேலே வைத்து ஜெபிப்பதன் மூலம் நமக்கு பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. இருதயத்தின் நினைவுகளை வகையறுத்ததினால் நாம் மகத்தான அற்புதங்களை உடையவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அவையாவும் ஒன்று சேர்ந்து தேவனுடைய மகிமைக்கென்று கிரியை செய்கின்றன. அது ஒரு மனிதனுக்கானதல்ல, அது சபைக்கானதல்ல, அது தேவனுடைய மகிமைக்கானதாய் உள்ளது. தேவனுடைய மகிமை. இப்பொழுது நாம் இந்த இரவிற்கான வார்த்தையை திறப்பதற்கு முன்பு நாம் இந்த விதமாக பக்கங்களை திருப்பி பார்க்கலாம். ஆனால் தேவன் அதை திறக்க வேண்டும். ஏனென்றால் வேதவாக்கியம் தனிப்பட்ட வியாக்கியானத்திற்குட்பட்டதல்ல. ஆனால் வேதவாக்கியத்தை எழுதின பரிசுத்த ஆவியானவரே அதற்கு அர்த்தம் உரைப்பவர். எனவே நாம் ஜெபிக்கையில் இப்பொழுது நம்முடைய தலைகளை வணங்குவோமா? எத்தனை பேர் ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அது என்னவா இருந்தாலும் உங்களுடைய கரங்களை உயர்த்துவதன் மூலம் நீங்கள் அதை தெரியப்படுத்துவீர்களா? ஓ தேவனே, பாருங்கள், நம் எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது. நமக்கு தேவையா? நண்பர்களே, நானும் தேவையுள்ளவன். நான் என்னுடைய கரங்களை உயர்த்தி
இருக்கிறேன்.
பரலோக பிதாவே, தாழ்மையாய் அமைதியாய் பயபக்தியாய் உம்முடைய மகத்தான கம்பீரமான பிரசன்னத்துக்குள்ளாக வந்து அந்த ஒரு காரியம் சம்பவிப்பதற்கு முன்பு நீர் இங்கிருக்கிறீர். ஏனென்றால் நீர் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம்
செய்திருக்கிறீர்.
நீர் புறப்பட்டு செல்வதற்கு முன்பு எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அவர்கள் எந்த ஒரு காரியத்தின் பேரிலும் ஒருமுனப்பட்டால் கேட்டால் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தை கிரயத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு மனிதனையும் ஸ்திரீயையும் அல்லது பிள்ளையையும் இன்றிரவு தங்கள் கைகளை உயர்த்திய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் அவர்களுடைய இதயத்தை நீர் அறிவி அவர்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளும்படி வேண்டுகிறேன். ஆண்டவரே, அதை அருளும். நாங்கள் தேவையுள்ள ஜனங்கள். நாங்கள் ஒரு இருண்ட உலகத்தில் உம்முடைய ஒரு பெரிய சத்ருவுடன் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நாங்கள் அவனோடு சண்டையிடவே முடியாது. ஆதலால் அவர் நமக்கு முன்பாக சென்று வழியை தெளிவாக்குவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து நம்பிக்கையோடு செயல்படுகிறோம். வழிநெடுகிலும் எங்கள் களைத்த பாதங்களுக்காக எத்தனையோ இடர்பாடுகள் உள்ளன. ஆனாலும் மரணம், நரகம், கல்லறை ஆகியவற்றை வென்றவரின் ரத்தம் தோய்ந்த காலடிகளை பின்தொடர முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இன்றிரவு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளுக்கு எங்களை வழிநடத்தும். பின்னர் அந்த வார்த்தைகளை அவற்றுக்காக இயங்கும் இருதயத்திற்கு வழிநடத்தும். அப்படியானால் கர்த்தாவே, கூட்டத்தின் முடிவில் நாங்கள் எங்களுடைய வெவ்வேறு வீடுகளுக்கு செல்ல துவங்கி எம்மா ஊரிலிருந்து வந்தவர்களை போல நாங்களும் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறுவோமாக. நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் அவருடைய நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Keeping down the script,
வேத வாக்கியங்களை குறித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது என்னோடு கூட முதலாம் ராஜாக்களின் புத்தகத்திற்கு திருப்புங்கள்.
I wish to read a portion out of the 17th verse, 17th chapter rather.
நான் 17ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். சரியாக கூறினால் நான் 14ஆம் வசனத்திலிருந்து துவங்கப் போகிறேன்.
Read the 14th, 15th and 16th verses out of the 17th chapter.
முதலாம் ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம், 15ஆம், 16ஆம் வசனங்களை படியுங்கள்.
For thus saith the Lord God of Israel, the barrel of meal shall not waste.
கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின்மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்.
And she went and did according to the saying of Elijah.
அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா.
According to the word of the Lord which he spake by Elijah.
செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை.
Must have been almost daylight when she was awake.
அவள் விழித்தெழுந்த போது கிட்டத்தட்ட பகல் வெளிச்சம் இருந்திருக்க வேண்டும். அவள் அறைக்கு மறுபுறத்தில் இருந்து வந்த ஒரு துக்கமான சிறிய அழுகையை கேட்டபோது அவள் தலையறையின் மேல் தன்னுடைய களைப்புற்ற தலையை திருப்பிக் கொண்டாள்.
She had not been able to sleep all night. She was tossed about because
அவளால் இரவு முழுவதும் உறங்க முடியவில்லை. அவள் இந்த பெரிய துயரத்தின் காரணமாக அலகடிக்கப்பட்டாள்.
The little boy had wakened again not being asleep over 20 or 30 minutes.
அந்த சிறு பையன் 20 அல்லது 30 நிமிடங்களுக்கு மேலாக உறங்காமல் மீண்டும் எழுந்திருந்தான். அவனுடைய சிறிய சத்தம், அம்மா நீங்கள் வெளியே போய் சமையலறை அலமாரியில் மீண்டும் ஒருமுறை பார்த்து ஒரே ஒரு சின்ன ரொட்டி துண்டு இருக்கிறதா என்று பார்க்க மாட்டீர்களா? நான் மிகவும் பசியாயிருக்கிறேன், என்னால் உறங்க முடியவில்லை என்று கூறுகிறது. அவள் அவனது சின்னஞ்சிறு முகத்தை பார்த்தபோது அவனது சின்னஞ்சிறு கன்னங்கள் ஒடுங்கியிருந்தன. அவனது சின்னஞ்சிறு கண்கள் மஞ்சள் நிறமாக மாறியிருந்தன. வெட்டப்படாததால் அவனது நீண்ட முடி தொங்கிக் கொண்டிருந்தது. அவனது சின்னஞ்சிறு கந்தலான இரவு சட்டை. அவள் அவனது கன்னத்தை தட்டிவிட்டு, அன்பே தூங்க முயற்சி செய், புரிந்துகொள் என்று சொல்ல அவளது கண்களில் இருந்து வழிந்த பெரிய கண்ணீர் துளிகள் அவனது சின்னஞ்சிறு முகத்தில்
தெரித்தன.
மூன்று வருடங்களாக பூமியின் மேல் மழையே இல்லாதிருந்தது. அவள் தரையில் மண்டியிட்டு தேவனை நோக்கி கதறியதை என்னால் காண முடிந்தது. அவள், ஓ தேவனாகிய யெகோவாவே, நீர் எங்கள் பிதாக்களின் தேவன், நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உணவளித்து பல ஆண்டுகளாக அவர்களை பராமரித்து வருகிறீர் என்று கூறினாள். நான் உமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ முயற்சித்தேன். இப்பொழுது என்னுடைய குட்டி பையன் புசிக்க ஏதோ ஒன்றுக்காக அழுவதையும் அவனுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லாததையும் நான் இங்கு காண்கிறேன். பல வாரங்களாக நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி 3 அல்லது 4 நாட்களுக்கு ஒருவேளை உணவை எடுத்துக் கொள்ளும் நிலைக்கு வந்துள்ளோம். ஆனால் இப்போது ஒரு சிறிய கைப்பிடி மாவும் ஒரு தேக்கரண்டி எண்ணெயும் தவிர மற்றெல்லாம்
தீர்ந்துவிட்டது.
இரவிலே நாங்கள் மறிக்க வேண்டியிராதபடி நான் அதை பகல் வரையிலும் நிறுத்தி வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஓ தேவனே, நான் என்ன செய்திருக்கிறேன்? உம்முடைய பணிவிடைக்காரியாகிய நான் உண்மையாய்
ஜீவித்திருக்கிறேன்.
என்னுடைய கணவர் கர்த்தருக்கான யுத்தத்தில் மடிந்து விட்டார். நான் இப்பொழுது பல வருடங்களாக உதவியாக இருந்து வருகிறேன். நான் சரியாக ஜீவித்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள
முயற்சித்திருக்கிறேன்.
நான் போக வேண்டிய நேரமாக இருந்தால் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் என்னுடைய குட்டி பையனுக்கு அவனுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லாமல் புசிக்க ஏதாகிலும் அவன் கெஞ்சுவதை கேட்கவே என் இருதயமே நொறுங்குகிறது
என்றாள்.
அவள் ஜெபித்து முடித்த பிறகு அவள் எழுந்தாள். அவன் மீண்டும் ஒரு சில நிமிடங்கள் உறங்க சென்று விட்டான். அவள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருந்தாள். அவள் அணிந்திருந்த கிடிந்த இரவு ஆடையும் ஏறக்குறைய போய்விட்டிருந்தது. அவள் ஜன்னல் அருகே சென்று வெளியே பார்க்கிறாள். விடிய தொடங்கும் நேரம் அது. ஓ, அது மிகவும் உஷ்ணமாயிருந்தது. தேவனை மறந்திருந்த ஒரு தேசத்தின் மேல் நியாயத்திற்கின் அனல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. அது இஸ்ரவேலின் மிகவும் கொடூரமான பொல்லாத ராஜாவாகிய ஆகாபின் ஆளுகையின் காலமாயிருந்தது. அவன் விக்கிரகாராதனைக்காரியாக இருந்த ஒரு பாவியான யெசபேலை விவாகம் செய்திருந்தான். அதை போன்ற ஒரு கலப்பு விவாகம் ஒருபோதும் வெற்றியடைந்ததில்லை. அது அப்படியே இருக்க முடியாது. ஒன்று ஸ்திரீயானவள் மனிதனுடைய வழியில் வருவாள், அல்லது புருஷன் ஸ்திரீயினுடைய வழியில் செல்வான். அவள் மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு சிறு பெண்ணாக இருந்தாள். ஆகாப் வெதுவெதுப்பான ஒரு விசுவாசி.
Religion is nothing for me, I'm a king.
அவளுடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து, ஓ சரி, மார்க்கம் எனக்கு ஒன்றுமில்லை, நான் ஒரு ராஜா என்று கூறினார். அவர்கள் தேவனுடைய பலிபீடங்களை இடித்து போட்டு பாகால் அல்லது சரியாக கூறினால் பாகாலின் பலிபீடங்களை
நிறுவினான்.
பெரும் அழுத்தத்தின் காரணமாக ஊழியக்காரர்கள் பணிந்து போகும் வரை உண்மையான மதத்திற்கு எதிரான கூக்குரல் மிகவும் வலுவாக ஒலித்துக் கொண்டிருந்தது. சிறிது காலத்திற்கு முன்பு நான் ஊழியக்காரர்களை பற்றியோ அல்லது இந்த காலத்து வேறு ஏதோ ஒன்றை பற்றியோ ஒரு கருத்தை கூறினேன். அப்போது ஒரு குழுவினர் என்னை சந்தித்து, சகோதரர் பிரணாம், எங்கள் சபையார் எங்களை சார்ந்து இழுக்கிறார்கள் என்றார்கள். அதுதான் அதற்கு காரணமாய் உள்ளது. போதகர் அவர்களை பிரியப்படுத்தவில்லை என்றால் சபை வெளியேறிவிடும். பாவம் அனுமதிக்கப்பட்டதாலும் அதற்கு எல்லையே இல்லாததாலும் ஊழியக்காரர்கள் நெடுங்காலமாக ராஜாவின் ஆதிக்கத்திற்கு ஆளாகி வந்தனர். அது இன்றைக்கு ஒரு மிக சிறந்த காட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தேசம் இந்த காரியங்களை அங்கீகரித்தது. ஜனங்கள் பிரபலமாக இருக்க
விரும்பினர்.
அவர்கள் தேசம் அவ்வாறு கூறின வரையிலும் அது சரிதான் என்று எண்ணினர். அந்த விதமாகத்தான் அவர்கள் இன்றைக்கும் கூறுகிறார்கள். மதுபானம் விற்பனை செய்வது சரி என்று தேசம் கூறும் வரை அதை குடிப்பதும் சரியே. நமது பெண்களை அரைகுறையாக உடையுடுத்தி வீதியில் செல்ல தேசம் அனுமதித்தார். மேலும் சட்டம் அவர்களை கைது செய்யாது. ஏன்? அப்படி செய்வதில் தவறில்லை. அது தேசத்திற்கு சரியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய மகத்தான புத்தகங்களில் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருந்து தேவனுக்கு முன்பாக பதில் கூற வேண்டியவர்களாய் இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் விழுந்து போய் பாரத்தின் கீழ் தாழ்ந்து கொடுக்க வேண்டியிருந்தது. தேசம் செழித்துக் கொண்டிருந்தது. தேவன் அவர்களோடு இருந்தார் என்பதற்கு செழிப்பு ஒரு அடையாளம் என்று அவர்கள் எண்ணினர். அது முற்றிலும் உண்மை அல்ல. தேவன் உங்களிடத்திற்கு வருகிறார். ஒரு பண்டைய பழமொழி, தேவனை கனவீனப்படுத்தும் பழமொழி. அது தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார் என்று கூறுகிறது. அது தேவனுக்கு கனவீனமாயிருக்கிறது. தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறார். அவர் இரக்கம் தேவைப்படுகிறவர்களின் தேவனாயிருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். தங்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் என்று கூறுகிற அந்த பழமொழியும், உங்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் அவருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஆனால் தாங்கள் நன்றாக உண்டு நல்ல ஆடை அணிந்திருக்கும் வரை எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த தேசம் நினைத்திருந்தது. ஆனால் பழமைவாதியாக இருந்த ஒருவன் இருந்தான். அவன் பழமைவாதியான ஒரு தேவன் இருக்கிறார் என்றும், தமது வார்த்தையை காக்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்றும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரின் தேவன் பரிசுத்தமானவர் என்றும், அவருடைய பரிசுத்தத்திற்கு முழுமையாக சரணடைய வேண்டும் என்றும் விசுவாசித்தார். ஆனால் இசபேலும் அவருடைய நவீனத்துவ குழுவினரும் அவனை வெறுத்தனர். அவன் அவர்களுடைய போதகராயிருந்தான், ஆனால் அவர்களோ அதை விசுவாசிக்கவில்லை. எனவே அவன் தன்னுடைய ஜீவியத்திற்காக ஒளிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. தேவன் அவனை மலையின் மேல் அனுப்பி அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லும்படி கூறினார். நீ போய் அந்த பொல்லாத வயோதிக ராஜாவை நோக்கி, கர்த்தர் உரைக்கிறதாவது என்று சொல், நீ மழையை அழைக்கும் வரை அது பெய்யப்போவதில்லை அல்லது பனிகூட பெய்யப்போவதில்லை என்றார். மழை பெய்ய வேண்டிய வேளை வந்தபோது அதை வரவழைக்கும்படி அதை எலியாவின் வாயில் கொடுத்தார். ஆனால் அவன் பரலோகத்தின் திறவுகோல்களை உடையவனாயிருந்தான். அவனால் அதை மூடவோ அல்லது அதை திறக்கவோ முடியும். மேலும் அவர், நீ இந்த குழப்பத்தினின்று வெளியே இந்த வனாந்தரத்துக்குள்ளாக சரியாக கூறினால் வெளியே போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே போ. நீ அவர்களுக்கு பிரசங்கம் செய்திருக்கிறாய், அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து மோசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். வனாந்தரத்துக்குள்ளாக சென்று அங்கே கேரி ஆற்றண்டையிலே உட்கார்ந்து, நான் உன்னை பராமரிக்கும்படிக்கு காகங்களுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டிருந்தேன் என்றார். ஓ, ஜனங்கள் அதை செய்யவில்லை என்றார். அதை செய்ய தேவன் காகங்களை வைத்திருக்கிறார். யோவான், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்றார். இயேசு, அவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் உடனே கூப்பிடும் என்றார். தேவன் விரும்புகிறதை அவர் செய்ய முடியும். அவர், நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், அவைகள் உன்னை போஷிக்கப் போகின்றன என்றார். அவைகள் அவருக்கு மாம்சத்தையும் அப்பத்தையும் கொண்டு வந்தன. யாரோ ஒருவர் ஒரு சமயம், சகோதரன் பிரணாம், அவைகள் அதை எங்கிருந்து பெற்றன என்று கேட்டார். நான், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரே காரியம் என்னவெனில், அவைகள் அதை கொண்டு வந்தன. இயேசு 5 மீன்களையும் அல்லது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து 5,000 பேருக்கு போஷித்த அதே இடத்திலிருந்துதான் அவை அவைகளை பெற்றன. சர்வ வல்லமையுள்ள தேவரின் சிற்றுப்பின் கரத்திலிருந்து அவை வந்திருக்க வேண்டும் என்று
விடையளித்தேன்.
காகங்கள் அவருக்கு மீனையும் அப்பத்தையும் கொண்டு வந்து அமர்ந்து அதை எலியாவிடம் கொடுத்தன. அவனும் அதை சாப்பிட்டான். அந்த ஊற்றிலிருந்து உறிந்து குடித்தான். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை இளைப்பாற செய்து கொண்டிருந்தார். ஓ, தேவன் தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உடையவராய் இருக்கிறார் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று அவர்கள் நினைத்த போது, அந்த பழைய தீர்க்கதரிசி சந்தோஷத்தை கெடுப்பவன். அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்த சிறிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் இருந்து எப்போது மகிழ்ச்சியை கெடுக்க முயன்று அது பாவம் என்று அவர்களிடம் கூறினான். தேவனுடைய கட்டளையை ஏற்று மலைகளுக்கு ஏறி தேசத்திலேயே மிகவும் வறண்ட இடமான உயரமான இடத்தில் அமர்ந்தான். ஆனாலும் தேவன் ஓடையை ஓடச் செய்தார். அவர்கள் அங்கே தண்ணீருக்காக தங்களுடைய நாவை கடித்துக்
கொண்டிருந்தனர்.
ஜபத்திற்கு பதிலளிக்க தேவன் ஒரு வழியை உடையவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த சிறிய ஸ்திரீ உண்மையாய் வாழ்ந்திருந்தாள். அவள் மறுமணம் செய்து கொள்ளாமல் தன் கணவனை மகிமையில் சந்திக்கும்படி தனிமையில்
தரித்திருந்தாள்.
அவள் ஒரு கௌரவமான ஸ்திரீயாய் இருந்தாள். மேலும் வாரக்கணக்கில் அந்த பானையில் உள்ள மா கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. அவள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்க எங்கும் பார்வையில் நம்பிக்கையே இல்லாதது போன்று காணப்பட்டது. அதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை பெற முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது, நீங்கள் ஜெபித்து நீங்கள் சந்திக்கும்படி தேவன் கோருகிற எல்லா தேவைகளையும் சந்தித்திருந்தாலும் அவர் இன்னமும் அமைதியாக இருக்கிறார். அவர் எந்த காரியத்தையும் கூறவில்லை. அதே சமயத்தில் நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்திருந்தாலும் அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது? நீங்கள் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்பதையும், நீங்கள் செய்ய தெரிந்த எல்லாவற்றையும் நீங்கள் செய்துள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருந்தால், அப்பொழுது விசுவாசம் தளராது. அது அப்படியே அமைதியாயிருந்து நேர்மறையாக சிந்திக்கிறது. விசுவாசம் தன்னுடைய நித்திய பிடியை பற்றிக் கொண்டு காலங்களின் கண்வலையை சுற்றிலும் அசையாமல் நிற்கிறது. விசுவாசம் என்று அழைக்கப்பட்ட அந்த மகத்தான நபர், விசுவாசம் மார்பில் முடியை உடையதா இருக்கிறது என்று நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன். அவன் பேசும்போது மற்ற யாவும் வாயடைத்து விடுகின்றன. விசுவாசம் வாயை மூடு என்று கூறும்போது அப்பொழுது எல்லாமே நின்று விடுகிறது. ஏனென்றால் அவன் எஜமானாயிருக்கிறான். அவள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்திருந்தாள். அவள் சுத்தமாக வாழ்ந்திருந்தாள். அவள் கண்ணியமாக வாழ்ந்திருந்தாள். அவள் கௌரவமாக வாழ்ந்திருந்தாள். அவள் தேவனுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்திருந்தாள். ஆனால் அவர் அமைதியாக இருப்பது போன்று காணப்பட்டார். தேவன் உங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்விளைவு உண்டாயிருக்கும் என்று காணும்படியாக சில சமயங்களில் உங்களை சோதிக்கும்படி செய்கிறார். அதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் மேடையை கடந்து சென்றால் உங்களுக்காக ஜெபிக்கப்பட்டு உங்கள் மேல் கரங்கள் வைக்கப்பட்டு ஒன்றுமே சம்பவிக்காதது போன்று தென்பட்டால் அது விசுவாசத்தை ஒரு துளியும் நிறுத்துகிறதில்லை. நீங்கள் தேவனுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர்கள். எப்பொழுது நீங்கள் அவைகளை சந்தித்திருந்தால் நலமாயிருக்குமே. எப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் மறைத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய இருதயமே உங்களை ஆக்கிரமிக்கப்படுத்துகிறது. நம்முடைய இருதயம் நம்மை ஆக்கிரமிக்கப்படுத்தவில்லை என்றால் அப்பொழுது நமக்கு தண்டனை உண்டு என்று நாம் அறிவோம். எப்பொழுது ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை ஆக்கிரமிப்படுத்தினால் மேடைக்கு வரவேண்டிய அவசியமில்லை. தேவனிடத்தில் எதையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் தேவன் கேட்கிற ஒவ்வொரு தேவையையும் நீங்கள் சந்தித்திருக்கும் போது அப்பொழுது விசுவாசமானது முன்னோக்கி வந்து தேவன் தேவனாய் இருக்கிறார், நான் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளேன் என்றது. வேதம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று கூறுகிறது அந்த பாடல். கர்த்தாவே எனக்கு போதியும், ஓ கர்த்தாவே எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்பியும் என்று கூறுகிறது. என்னுடைய ஆத்துமாவை கல்வாரியின் ரத்தத்தில் கழுவி ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்து சுற்றிலும் உள்ள எல்லா பாலங்களையும் எரித்து
Nothing in my arms.
இப்பொழுது கர்த்தாவே நான் என் கரங்களில் ஒன்றையும் கொண்டு வரவில்லை. நான் வெறுமனே உம்முடைய சிலுவையை பற்றிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே நீர் அதை வாக்கு பண்ணினீர் என்று கூறுங்கள். அந்த விதமான நிலைமையே நான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டவர் என்று ஜனங்கள் நினைக்க காரணம். ஆனால் அறையில் அல்லது பாலைவரத்தில் ஓரத்தில் நீங்கள் இங்கே இந்த பிரசங்க பீடத்துக்குள் நடந்து செல்வதற்கு முன்பு அந்த நிலைமைக்குத்தான் நீங்கள் வந்துவிட வேண்டும். ஏனென்றால் சாத்தான் எதையாவது சீர்குலைக்க முயற்சிப்பதற்காக எப்போதும் குட்டி பிசாசுகளை அனுப்பி
வைப்பார்.
நீங்கள் உங்களுடைய சொந்த திறமையை உங்களுடைய சொந்த சிந்தனைகளை நம்பாமல் சிலுவையை சரியாக பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அப்படியே நித்திய புயத்தின் மேல்
சார்ந்திருங்கள்.
எந்த புத்திசாலித்தனத்தையும் உரிமை கோராமல் உங்களுடைய சொந்த சிந்தையை பற்றி உரிமை கோராமல் நீங்கள் உங்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரை பேச அனுமதிக்கிறீர்கள். அந்த நிலைமைதான் தேவன் தம்முடைய சபைக்குள் இருக்க விரும்புகிறார். அந்த நிலைமைக்குள்ளாகுங்கள். தேவன் உங்களை சோதிக்கிறார். தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு குமாரனும் அவன் சிக்ஷையை சகிக்க முடிகிறதா என்று காணும்படி முதலாவது சோதிக்கப்பட்டு சிக்ஷிக்கப்பட வேண்டும். நாம் முன்னே சென்று இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவரின் பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன் மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு ஏன் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என்னுடைய சமாதானமாகிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தடும்புகளால் நான் குணமானேன் என்று கூறுவோமானால் நலமாயிருக்கும். உங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், திறமைகள் மற்றும் உங்களிடம் உள்ள அனைத்தையும் அறிக்கையிட்டு பலிபீடத்தில் சமர்ப்பிக்குமாறு நீங்கள் கூறும்போது அங்கே உங்கள் கையில் எதுவும் இல்லாத நிலையில் சாத்தான் தன்னால் என்ற அம்பை உங்கள் மீது எய்வான். ஆனால் அதன் பின்னர் நீங்கள் அங்கிருந்து புறம்பே திரும்பி, சரி ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை நான் சுகமடையாமல் இருக்கலாம் என்று கூறினால் அதன் பின்னர் அதிலிருந்து விலகிச் சென்றால் நீங்கள் முறைகேடான பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்று வேதம் கூறியுள்ளது. தேவன் ஆபிரகாமை சோதித்த விதமாகவே ஆபிரகாமின் ஒவ்வொரு குமாரனையும் சோதிக்கிறார். ஏனென்றால் நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மரித்ததினாலே நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் வாக்குத்தத்தின்படி சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி அதுதான் ஆபிரகாம் கொண்டிருந்த ஆவி. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தான். நம்முடைய தகப்பனார் தேவனை நம்பி ஒரு வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டாரானால் அது வெளிப்படுவதற்கு முன்னர் 25 வருடங்களாக அதை பற்றிக் கொண்டிருந்தால் தகப்பனை போன்றே அவனுடைய வித்து எல்லா நேரத்திலும் பலமடைந்து கொண்டே வருகிறது. என்ன சம்பவித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் ஜெபிக்கப்படும் போது அது தீர்த்து வைக்கப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு காரியத்தையும் வழியிலிருந்து அகற்றி எல்லா தேவைகளையும் சந்தித்த போது ஒவ்வொரு காரியத்தையும் வழியிலிருந்து அகற்றும் போது அப்பொழுது தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை அறிந்து அங்கே
நில்லுங்கள்.
தேவன் யோபுவை அந்த விதமாக சோதித்தார். யோபு இரக்கத்தை வேண்டி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு பலி செலுத்தின போது அந்த தீர்க்கதரிசி கொண்டிருந்த ஒரே காரியம் ஒரு தகர பலி மாத்திரமே. ஆனால் தேவன் கேட்டதெல்லாம் அதுவே. தேவனுக்கு கல்வி அறிவும் ஏராளமான அர்த்தமற்ற காரியங்களும் தேவைப்படுகிறதில்லை. அவர் தம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு இருதயத்தையே கேட்கிறார். அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட விதமாக உடைவெடுத்துக் கொள்ளும்படியோ அல்லது குறிப்பிட்ட காரியங்களுக்கு செல்லவோ அல்லது குறிப்பிட்ட கல்லூரிகளில் அல்லது பட்டங்களை படிக்கும்படிக்கு கேட்கிறதில்லை. அவர் ஒரு தாழ்மையுள்ள நொறுங்குண்ட ஆவியையும் அவரை ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமான இருதயத்தையும் கேட்கிறார். அவர் யோபுவை சோதித்த போது என்ன விதமான ஒரு எதிர்விளைவை அவர் அவனுக்குள் கண்டறிவார் என்று பார்க்கிறார். ஆனால் அவர் அவனுடைய ஆடுகளை எடுத்த போது, அவனுடைய காளைகளை எடுத்த போது, அவனுடைய ஒட்டகங்களை எடுத்த போது, அவனுடைய பிள்ளைகளை எடுத்துக் கொண்ட போது யோபு என்ன கூறுகிறானோ அதை இப்பொழுது நான் பார்ப்பேன் என்றார். மேலும் அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். அவனை போன்ற ஒருவன் பூமியிலே இல்லை என்று அவர் சாத்தானிடம் கூறினதை அவர் யோபுவினிடத்தில் கண்டார். அப்பொழுது இடிமுழக்கங்கள் முழங்க தொடங்கின, மின்னல்கள் மின்ன தொடங்கின. ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மேல் வந்தபோது அவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். தோல் பூச்சிகள் இந்த சரீரத்தை அழித்தாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை காண்பேன், அவரை நானே பார்ப்பேன், என் கண்களே அவரை காணும், வேறொருவர் அல்ல என்று கூச்சலிட்டான். எபிரேய பிள்ளைகளுக்கு என்ன விதமான எதிர்விளைவு இருக்கும் என்று காணும்படி அவர் அவர்களை சோதித்தறிந்தார். அவர்கள் அஞ்ஞானிகளுக்கு மத்தியில் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருந்தார், யெகோவா தேவன் ஒருவர் இருந்தார். அவர் பரலோகத்தின் தேவனாகவும் பூமியின் தேவனாகவும் இருந்தார் என்றும் அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் தம்முடைய கரத்தில் வைத்திருந்தார் என்றும் அறிக்கை செய்திருந்தனர். எனவே தேவன் அவர்களை சோதிக்கும்படி செய்தார். அவர்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்திருந்தனர். அவர்கள் ஜெபித்து எல்லாவற்றையும் வழியிலிருந்து அகற்றிவிட்டனர். அவர்கள் ராஜாவின் சொரூபத்தை பணிந்து கொள்ளவில்லை. அவன் சூளையை எப்போதும் இருந்ததை காட்டிலும் 7 மடங்கு அதிக சூடாக்கினான். சாத்தான் அவர்களிடம் இதுவே பாதையின் முடிவு என்று கூற முயற்சித்துக் கொண்டிருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. அவர்கள் பேசின விதத்தை நான் விரும்புகிறேன். எங்களுடைய தேவர் அந்த அக்னி சூழலிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாங்கள் தேவனுடைய கற்பனைகளை மீற மாட்டோம். நாங்கள் உண்மையாய் நிலைத்திருப்போம். நாங்கள் தேவனுடைய வாக்குத்தத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தோம் என்ற எங்களுடைய விசுவாசம் வரப்போகும் காலங்களினூடாக ஒலிக்கட்டும் என்றனர். என் தேவன் இதிலிருந்து என்னை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார், அல்லது என் தேவன் என்னை இந்த சக்கர நாற்காலியிலிருந்து எடுக்க வல்லவராய் இருக்கிறார், என் தேவன் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நான் அவரை என்னுடைய சுகமளிப்பவராக ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அவிசுவாசத்தையும் அறிக்கை செய்திருக்கிறேன். அவர் என்னுடைய சுகமளிப்பவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்திருக்கிறேன். என்ன வந்தாலும் வரட்டும், போகட்டும், இன்றைக்கு எனக்கு சுகமில்லை என்றால் நாளை நான் சுகமாய் இருப்பேன். நான் நாளை இல்லாவிட்டால் அடுத்த ஆண்டு நான் இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஓ, அது அங்கேதான் இருந்தது. அவர்கள் அக்னி சூளைக்குள் நடந்து சென்ற போது சோதனையின் கீழும் ஒரு சோதனையின் கீழும் அவர்கள் முடிவு பரியந்தம் உண்மையாய் நிலைத்திருந்தனர். ஆனால் தேவன் ஒரு நொடிப்பொழுதில் அங்கிருந்தார். அவர் அவர்களை விடுவித்தார். அவர்கள் ஜபிக்கப்பட்டு அவர்களுடைய பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டன என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்திருந்தனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆயினும் அவர் அமைதியாக இருப்பது போன்று காணப்பட்டார். நீங்கள் உண்மையாகவே என்னவா இருக்கிறீர்கள் என்பதையும், உங்களுடைய உட்புறத்தில் என்ன உள்ளது என்பதையும், நீங்கள் உங்களுடைய உதறுகளினால் என்ன கூறுகிறீர்கள் என்பதை உங்களுடைய இதயத்திலிருந்து நீங்கள் உண்மையாக பொருட்படுத்தி கூறுகிறீர்களா என்று பார்த்து அவர் உங்களை சோதிப்பதற்காக மட்டுமே மௌனமாக இருக்கிறார். அது ஆழமாக செல்லட்டும். நாம் நம்முடைய உதறுகளினால் கூற முடியும், ஆனால் நம்முடைய இருதயம் அதை கூறுகிறதா? இப்பொழுது இந்த சிறிய ஸ்திரீ இந்த தேவைகள் எல்லாவற்றையும் அவள் சந்தித்திருந்தாள் என்பதை அறிந்திருந்தும் அப்பொழுதும் தேவன் அமைதியாக இருந்தார். அவர் அவளுக்காக அக்கறை கொள்ளவில்லை என்பது போன்று தென்பட்டது. அவள் ஜீவித்தாலும் அல்லது மரித்தாலும் அவர் அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் எல்லா நேரத்திலும் தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தார். அவள் அதை குறித்து அறிந்திருக்கவில்லை. ஆனால் தேவன் எலியாவினிடத்தில் கூறினார். அவர் ஆற்றை வற்ற செய்து தம்முடைய கரத்தை நீட்டி ஓடை ஓடவிடாமல் நிறுத்தினார். எலியாவோ, கர்த்தாவே, அது ஏன் நின்றது என்று கேட்டார். அவர், உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவை பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்றார். அவர் ஏற்கனவே அவளுக்கு கட்டளையிட்டிருந்தார், அவள் அதை அறியவில்லை. உங்களுடைய சுகமளித்தலை குறித்து ஒரு சாட்சியை அவர் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கலாம், நீங்கள் அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படியே காத்திருங்கள். நீங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்று உறுதியாக நம்பும் போது, உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் செய்து முடித்து விட்டீர்கள் என்று அறிந்து உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கும் போது, அப்போது செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவருடைய வாக்குறுதியை பற்றிக் கொள்வதுதான். அப்படியே நிலைத்திருங்கள். பதிலளிப்பதாக தேவன் வாக்குத்தத்தை அளித்தார், அவர் அதை செய்வார். அவர் என்ன கட்டளையிட்டிருக்கிறார் என்றும் என்ன தூதன் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நாளை இரவு சுகமளிக்கும் ஆராதனை தோங்குவதற்கு முன்பு அது இந்த இரவாக இருக்கலாம். ஒருவேளை தேவர் உங்களுடைய இன்றைய நிலையை கண்டிருக்கலாம். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கலாம். நான் இந்த செபிடர் மற்றும் வாய் பேச முடியாத ஜனங்களுக்காக மிகவும் வருந்தினேன். நான் அவர்கள் மீது கரங்களை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நேற்றிரவு நிறுத்த துவங்கினேன், ஆனால் அது மற்றவர்களுக்கு சரியானதா இருக்காது என்று நான் கூறினேன். ஆனால் இருதயத்தை அறிந்த ஒரு அமைதியான தேவர் எங்கோ ஒரு இடத்தில் இல்லை என்பதை நான் எப்படி அறிவேன்? இந்த ஜனங்கள் தேவனுக்குரிய தங்களுடைய தேவைகளை சந்தித்துள்ளனர். அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா துன்பத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்க இன்றிரவு இங்கே ஒரு தூதன் இருக்கிறாரா? எனக்கு எப்படி தெரியும்? இன்றிரவே தேவன் அவர்களுடைய விடுதலையை கட்டளையிட்டிருக்கலாம். நான் வியாதிஸ்தருக்காக ஜெபித்தாலும் அல்லது ஜெபிக்காவிட்டாலும் அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். ஏனென்றால் தேவன் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாயிருங்கள். அதன் பின்னர் நினைத்திருந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். தேவன் சரியான காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அதை எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை ஒரு விதவை ஸ்திரீயின் வீட்டிற்கு அனுப்புவார் என்பது மிகவும் விரோதமான ஒரு காரியமாய் உள்ளது. என்ன ஒரு இடம்! ஆனால் அவள் ஒரு உண்மையான நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீயாக இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் ஒருபோதும் தம்முடைய தீர்க்கதரிசியை அங்கு அனுப்பியிருக்கவே மாட்டார். ஓ, ஒரு நபர் தகுதியுள்ளவராய் இருந்தால் எலியாவை போன்ற ஒரு மனிதனை உபசரிக்க ஒரு தகுதியுள்ள நபராக இருந்திருக்க வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சகரியா தன் வீட்டில் தேவன் தங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்றும், காபிரியேல் என்னும் தேவதூதன் அந்த வீட்டிற்கு வருவான் என்றும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் காத்திருந்தான். சுத்தமாகவும் தூய்மையாகவும் வாழ்ந்து தேவனுடைய வாக்குத்தத்திற்காக காத்திருந்த கன்னிமரியாளுக்காகவே அவர் ஒரு தூதனை அனுப்பினார். உலகத்தோடு சுற்றி திரிவதை குறித்தும் உலகத்தோடு சரசமாடுவதை குறித்தும் பேசி அதன் பின்னர் தூதர்களை காணவும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பது தேவனுடைய திட்டத்திற்கு புறம்பானது. நீங்கள் சரியாக வாழ வேண்டும். வீட்டை சுத்தம் செய்யுங்கள். உங்களுடைய பழக்க வழக்கங்களை சுத்தம் செய்யுங்கள். உலகத்தின் காரியங்களை சுத்தம் செய்யுங்கள். உங்களுடைய அட்டைகளையும் உங்களுடைய உலக பிரகாரமான தொடர்புகளையும் நீக்கிவிட்டு ஆயத்தமாகுங்கள். அப்பொழுது தேவனுடைய தூதன், பயப்படாதே, அது நானே என்று கூறி பேச முடியும். அப்பொழுது காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அவன் மலையிலிருந்து தீர்க்கதரிசி இறங்கி வருவார் என்பதை அறியாமல் அந்த சிறிய ஸ்திரீ ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் எங்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை உடையவனாய் இருந்தான். தேவன் தம்முடைய ஜனங்களை கூட்டுத்தனமாக வழிநடத்துகிறதில்லை. அவர்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் அவர்களிடம் கூறுகிறார். அவன் நகரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். ஓ, அது பயங்கரமாயிருந்தது. ஜனங்கள் மரணத்திற்கு பட்டினியால் வாடினர். தண்ணீருக்காக கதறிக் கொண்டிருந்தனர். ஜனங்கள் பசியாய் இருந்தனர். அது ஒழுக்கு கேட்டின் பிரதிபலிப்பாய் உள்ளது. அது பாவத்தின் பிரதிபலிப்பாகும். இந்த தேசம் அதற்கான தண்டனைக்காக உள்ளது. உங்களால் முடியாது. நாம் கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறையில் பணத்தை வீணடிக்கும் போதும், உலகின் பாதி மக்கள் பட்டினியால் சாகும் போதும், சமநிலைகளும் இயற்கை விதியும் கூட அதை அனுமதிக்காது. அவர்கள் அனைவரும் கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அந்த மனிதர்கள் தான். அந்த காரணத்தினால் தான் ஊழிய களங்கள் என் இதயத்தில் உள்ளது. உங்களுக்கு இங்கே ஃபினிக்ஸிலும் அமெரிக்கா முழுவதிலும் மற்றும் எல்லா இடங்களிலும் உள்ள அற்புதமான ஊழியக்காரர்கள் உள்ளனர். ஒவ்வொரு மூலையிலும் உள்ள சபைகள், மகத்தான தேவனுடைய மனிதர்கள், சுகமளிக்கும் ஆராதனைகள், ஓரல் ராபர்ட்ஸ் போன்ற மகத்தான மனிதர்கள் மற்றும் மற்ற மகத்தான மனிதர்கள் பிரசங்கம் செய்தனர். அங்கே அப்பால் உள்ள ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து ஒருபோதும் கேள்விப்படாதபடியால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானோர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய அசுத்தமான பசியுள்ள கருப்பெடுத்தவர்கள், அப்பால் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் தெருவில் கிடக்கும் சிறு நபர்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றனர். தேவன் என்றால் என்ன என்று கூட அறியாதிருக்கிறார்கள். அதன் பின்னர் நாம் நம்முடைய சிறு மத நம்பிக்கை வேறுபாடுகளை குறித்து வாதிடுகிறோம். ஓ, அது முற்றிலும் சரியல்ல. நண்பர்களே, அதை காண்பது உங்கள் இதயத்தில் இருக்குமா என்று நான் நினைக்கவில்லை. இப்போது இந்த பாவப்பட்ட இளம்பெண்ணை கவனியுங்கள். அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து விடிய போவதை அறிந்தபோது தனக்காக என்ன காத்திருக்கிறது என்பதை அவள் சிறிதும் அறிந்திருக்கவில்லை. தனக்கும் தன் சிறுவனுக்கும் மரணம் தான் என்று அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள். எனவே நான் அவள் உறங்கிக் கொண்டிருக்கையில் நாம் அவளை ஒரு சில நிமிடங்கள் பார்ப்போமாக. அவள் ஜெபித்த பிறகு அவள் சென்று அவனுடைய சிறிய தலைமுடியை அவனுடைய கண்களில் இருந்து வருடி, அன்புள்ள குட்டி நபரே, நீ உன்னுடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமான தந்தையைப் போன்றே காணப்படுகிறாய். அவர் எப்படியாய் தேவனை நம்பினார்? எப்படியாய் அவர் இஸ்ரவேலின் காரியத்திற்காக யுத்த களத்தில் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்? நீ அவரை போன்றே காணப்படுகிறாய். மேலும் தேனே, குற்றமற்றவர்கள் ஏன் குற்றவாளிகளோடு பாடுபடுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள் என்றால், இந்த தேசம் கிறிஸ்தவர்கள் அரசியலில் உள்ள அநீதியின் காரணமாக அவதியுறுவார்கள். முழு தேசத்தையும் துன்பப்படுத்துகிறது. இப்பொழுது அவள் உள்ளே சென்று, நான் இப்பொழுது ஒரு சிறிய அடையை செய்வேன், என்னிடம் ஒரு சிறு அடை மாத்திரமே மிச்சம் இருக்கிறது, அதை நாங்கள் புசித்த பின் நாங்கள் மரித்து போவோம் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. எனவே அவள் அறைக்குள்ளாக சென்று மாவு பானையிலிருந்து மாவை வெளியே எடுக்கிறாள். அது இருந்த சிறிய பானையின் குறுக்கே அவள் தட்டும் போது அந்த சிறிய எலும்புக்கூடு போன்ற கையால் அதை தூசியை தட்டுவதை என்னால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு துணுக்கு தூசியையும் அடித்து கடைசியாக ஒரு அடைக்கு போதுமானதை பெற்றுக் கொண்டாள். அந்த சிறிய கலையத்தின் அருகே சென்று அதை உயர்த்தி பிடித்து அதில் உள்ள எண்ணெய் முழுவதையும், அதாவது சுமார் ஒரு தேக்கரண்டி அளவு எண்ணெயை வடித்தெடுக்கிறாள். இப்பொழுது ஆகாரம் அந்த காரியங்கள் யாவும் ஒரு பொருளை உடையதாக இருக்கின்றன. ஆகாரம் கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து போஜன பலியாக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் அசைவாட்டும் காணிக்கையில் கிறிஸ்துவாக இருந்தவருக்காக அசைவாட்டும் காணிக்கைக்கான மாவை அவர்கள் அரைத்த போது ஒவ்வொரு சிறு துணுக்கும் ஒரே மாதிரியாக வெட்டப்பட வேண்டும் என்பதற்காக. ஒரு குறிப்பிட்ட வகை அரைப்பானை கொண்டு அதை அரைத்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அங்குள்ள சில பள்ளிகள் பேய் குமட்டி காய்களுக்கும் பட்டாணிக்கும் இடையேயான வித்தியாசத்தை அறியாத போது, சில பேய் குமட்டி காய்களை ஒரு பானை பட்டாணியில் சமைப்பதற்காக போட்ட போது அவர்கள் பானையில் மரணம் இருக்கிறது என்று சத்தமிட்டனர். எலியா ஒரு கைப்பிடி அளவு மாவை பெற்று அதை பானையில் போட்டு சாப்பிடுங்கள் என்றார். ஆகாரம் என்ன செய்தது? பானையில் மாவதை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாற்றினது. ஒரு மரணத்தை கொடுக்கும் மூலப்பொருளில் இருந்து ஒரு ஜீவனை அளிக்கும் ஆதாரமாக மாற்றியது. உங்களுடைய பாத்திரத்தில் மரணம் இருக்கும் போது இன்றிரவும் அதே காரியம் தான் உள்ளது. கிறிஸ்து உங்களுடைய பாத்திரத்தில் போடப்பட்டு உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கொண்டு வருகிறார். கிறிஸ்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். மானிட இதயத்திற்குள்ளாக வரும்போது ஓ, அவர் அறிவு கூர்மையை கடந்த சமாதானத்தை அருளுகிறார். மேலும் அது நித்திய ஜீவனை அளிக்கிறது. குமாரன் மேல் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. இப்பொழுது அவள் ஆகாரத்தை பெற்றாள். அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தது. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிறிஸ்து போஜன பலி. அதன் பின்னர் அவள் சென்று எண்ணெயை கொண்டு வந்தாள். எண்ணெய் ஆவியை குறிக்கிறது. எனவே அவள் வார்த்தையையும் ஆவியையும் ஒன்றாக இணைத்து அதை கலக்க துவங்கினார். அது நிகழும் போது ஏதோ ஒன்று சம்பவிக்க வேண்டுமே. இன்றினவே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வார்த்தை உங்கள் இதயத்தில் விழுவதாக. அதன் பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளே பிரவேசித்து அதை கலக்க செல்லட்டும். நீங்கள் வார்த்தையையும் ஆவியையும் ஒன்றாக இணைக்கும் போது என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். இயேசு கிணச்சண்டையில் இருந்த ஸ்திரீயிடத்தில், ஸ்திரீயே நான் உனக்கு சொல்கிறேன், தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படி கேட்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். அவரே சத்தியமாயிருக்கிறார். ஆகாரம் அவள் என்ன செய்தாள் என்று பாருங்கள். அவள் வார்த்தையையும் ஆவியையும் ஒன்றாக கலந்தாள். அநேக ஜனங்கள் வார்த்தை இல்லாமல் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஆவி இல்லாமல் வார்த்தையை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவைகள் இரண்டையும் அந்தந்த இடத்தில் சரியாக வைத்தால், அங்கே சாலையில் ஒரு அடை உள்ளது, அங்கே ஏதோ ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. பரிதாபமான விதவையோ அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்பதை அறியாதிருந்தாள். ஆனால் தேவன் எலியாவிடம், நான் அவளுக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியா தன்னுடைய தரிசனத்தில் எங்கோ நிறைவேற்றப்படுவதை காணும்படியாக உருளை கற்களின் மேல் தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருக்கிறார். இங்கே அவள் அங்கே நின்று கொண்டு தன்னுடைய பழைய கிடிந்த சட்டையால் கண்ணீரை துடைத்து, ஓ யெகோவா தேவனே, என்னுடைய விசுவாசம் ஒருபோதும் தோற்றதில்லை, அது தோல்வி அடையாது. எப்படியோ அல்லது வேறு விதமாக இவை அனைத்தும் எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா காரியங்களும் ஒருமித்து நன்மைக்கேதுவாக கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருந்தாள். அவள் இந்த சிறிய மாவை கலக்கிக் கொண்டிருந்தாள். அவள் சிறிய அடையை நன்றாக தயார் செய்து தட்டினாள். அவள், இப்பொழுது நான் வெளியே சென்று கொஞ்சம் பிறகு கொண்டு வர வேண்டிய நேரமாகிவிட்டது என்றாள். அவள் திரும்பி சென்று கதவை திறந்து, ஓ கத்தாவே, அந்த பரிதாபமான பசுவுள்ள வயிறு அங்கே கிடக்கிறது. நான் இரண்டு அல்லது மூன்று வாரங்களாக சாப்பிடவில்லை. நான் என்னுடைய அடையை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றாள். அது ஒரு தாய், தன்னுடைய குழந்தைக்கான ஒரு தாயின் அன்பு. அதற்கு நிகரில்லை. தேவனுடைய அன்பு மட்டுமே. ஒரு தாய் தன்னுடைய பாலகனை மறக்கலாம். ஆனால் என்னால் உன்னை ஒருபோதும் மறக்கவே முடியாது. உங்களுடைய பெயர்கள் என்னுடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கின்றன. அவர் எப்படி உங்களை மறக்க முடியும்? நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பெரியந்தும் நான் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருப்பேன் என்றார். அங்கே அவள் தன்னுடைய குழந்தையை பார்க்கிறாள். ஒருகால் அவள் பின்னால் நடுவி சென்று அவனுடைய சிறிய நெற்றியில் முத்தமிட்டிருக்கலாம். அவள் வெளிப்புறத்தில் மயக்கமடைந்து மறித்தால் அவள் வெளியே செல்கிறாள். இப்பொழுதுதான் ஒரு விதமாக யூதேயா மலைகளுக்கு மேல் சூரியன் மெல்ல உதிக்க தொடங்கியிருந்தது. அவள் சூரியன் எழத் தொடங்குவதை பார்க்கிறாள். தெருவின் வெகு தூரத்தில் அவள் சபிப்பதையும் தொடர்ந்து சத்தமிடுவதையும் கேட்கிறாள். அவள் முற்றத்திற்கு சென்று கவனியுங்கள், அவள் இரண்டு விறகு சுள்ளிகளை எடுத்தாள். கை சுமை அல்ல, இரண்டு விறகு சுள்ளிகள். அது என்ன? சிலுவை. இப்போது எவருக்குமே தெரியும், இங்குள்ள என் இந்திய நண்பர்கள் யாருக்காவது தெரியும், அல்லது எந்த வேட்டைக்காரருக்கும் தெரியும், நெருப்பை நீண்ட நேரம் எரிய வைப்பதற்கான சரியான வழி இதுதான். இரண்டு விறகுகளை, அதாவது இரண்டு மரக்கட்டைகளை குறுக்காக வைத்து நடுவில் சரியாக பற்ற வைத்து அதன் முனைகளை உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்க வேண்டும். அது இரவு முழுவதும் நீடிக்கும். நான் அநேக முறை வனாந்தரத்தில் அதைவிட பெரிதாக இல்லாத இரண்டு விறகுகளை வைத்து இரவு முழுவதும் கதகதப்பாக இருந்திருக்கிறேன். வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ள அது போதுமானது. அதன் மையத்தில் அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இப்பொழுது அவள் என்ன செய்ய போகிறாள்? இந்த இரண்டு விறகுகளையும் கொடுத்துகிறாள். வார்த்தையும் ஆவியும் சிலுவையில் உள்ள சுய தியாகத்தை கடமைக்காக ஆயத்தமாக, ஜீவனுக்காக ஆயத்தமாக கொண்டு வந்துள்ளது. வார்த்தையையும் ஆவியையும் பொறுத்துதல், அது பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வார்த்தையில் அவளுடைய விசுவாசமாய் உள்ளது. சிலுவைக்கு வேறெந்த காரியத்தையும் தியாகம் செய்ய தன்னை
வழிநடத்துகிறாள்.
அவள் தன்னுடைய கரத்தின் கீழே அந்த இரண்டு விறகுகளை வைத்துக் கொண்டு அவள் திரும்பி போக வாசலில் இருந்து பெண்மணியே என்ற ஒரு சத்தம் உண்டானது. அதற்கு சற்று முன்னர் ஒரு வயோதிக ஒரு கால் வழுக்கை தலையோடு நரைத்த மீசை தொங்கிக் கொண்டிருக்க தன்னுடைய தலைமுடி கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. தன்னுடைய கையில் ஒரு சிறிய தடியை, ஒரு பழைய ஆட்டுத்தோலை அல்லது வேறேதோ அவரை சுற்றி கொண்டு தெருவில் நடந்து சென்று, கர்த்தாவே, அது ஒரு குறிப்பிட்ட சிறிய வெள்ளை வேலி, ஒரு அழகான வாலிபஸ்திரி இருப்பாள் என்று கூறியிருப்பாள். அவள் வாலிபமாக இருந்திருக்க வேண்டும். அந்த பையன் வாலிபமாக இருந்தான், முற்றத்தில் இருந்தான். என்னை போஷிக்க வேண்டிய அந்த விதவை அவள் என்று நீர் என்னிடம் கூறினீர். இப்பொழுது அவள் எங்கே இருக்கிறாள்? நான் தொடர்ந்து நடந்து செல்வேன் என்றான். ஆவியானவர் அவனை எந்த ஒரு வழியாய் நடத்தி அதன் பின்னர் அவனை திருப்புகிறார். ஓ தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறபடியால் அது மிகவும் அற்புதமாய் உள்ளது. அது எவ்வளவு முட்டாள்தனமாக தென்பட்டாலும் அவர்கள் வழிநடத்தப்படுகின்றனர். அவள் போகிறாள். அவன் தெருவில் இறங்கி இன்னொரு தெருவில் ஏறுகிறான். ஒரு தெருவில் இறங்கி இன்னொரு தெருவில் ஏறுகிறான். சிறிது நேரம் கழித்து ஆவியானவர், உன் வலது பக்கமாக பார் என்றார். அவர் இங்கிருக்கும் மேடையில் இரவுதோறும் செய்வது போல அதை அப்படியே சுற்றி பார்க்கிறார். ஓ தேவன், இன்னமும் மாறாதவராயிருக்கிறார். உன்னுடைய வலப்பக்கத்தையும் உன்னுடைய இடதுபுறத்தையும் நோக்கிப்பார். யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவன் வலது பக்கமாக பார்த்தான். அங்கே ஒரு சிறிய வெள்ளை வேலி உள்ளது. அது சரிதான், நான் இங்கிருந்து நகரமாட்டேன். ஏனென்றால் அங்கே அந்த பழைய மரம் நின்று கொண்டிருக்கிறது. நான் தரிசனத்தில் கண்ட விதமாகவே ஒவ்வொரு காரியமும் உள்ளது என்றான். கதவு திறக்கப்பட்டு ஒரு மெலிந்த பெண்மணி வெளியே வருகிறாள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவள் இரண்டு விறகுகளை எடுக்கப் போகிறாள். அவளால் மூன்றை எடுத்திருக்க முடியாது. சிலுவையை உருவாக்க இரண்டு தேவை. அவள் இரண்டு விறகுகளை எடுத்து அதை தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். சிறு பையன் எழுப்பினவுடனே நான் அந்த சிறு அடையை செய்து விடுவேன், அதன் பின்னர் நான் அதை அவனுக்கு போஷிப்பேன். நானாக எதையும் புசிக்க மாட்டேன். நான் என்னுடைய சிறு பையனை என் கரங்களில் வைத்துக் கொள்வேன். நாங்கள் அங்கே உட்கார்ந்து மறிப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் வீட்டிற்குள் செல்ல
துவங்கினாள்.
அவள் வாசலில் ஒரு அந்நிய சத்தத்தை கேட்டாள். ஸ்திரியே, நீ எனக்கு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வருவாயா என்று கூறப்பட்டது. அவள் திரும்பி அங்கே வாசலில் ஒரு அன்பான வயோதிக மனிதன் நிற்கிறார் என்று அவள் நினைத்தாள். அவள் அவனை உண்மையாகவே கூர்ந்து கவனித்து அவளுடைய கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை ஒருகால் துடைத்திருப்பாள். அது இன்னும் மிகவும் அதிகாலையாக இருந்தது. தேவன் மிகவும் விசித்திரமான காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவள் தியாகம் செய்ய சித்தமாயிருந்தாள். தண்ணீர் பற்றாக்குறையாக இருந்தது. 3 வருடங்கள் 6 மாதங்களாக மழை பெய்யவில்லை. நீ எனக்கு கொண்டு வருவீர். ஒருகால் அவள் என்ன செய்வாள் என்ற அவளுடைய மறுசெய்கையான சோதனையை பார்ப்பதற்கே ஆகும். எனக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் குடிப்பதற்கு நீங்கள் தண்ணீர் கொண்டு வருவீர்களா? அவள் அவனை நோக்கி பார்த்தாள். அவன் வித்தியாசமாக பேசுகிறான். அந்த வயோதிக மனிதனை குறித்து நான் வருந்துகிறேன் என்றாள். தேவனில் உள்ள எந்த விசுவாசியும் மற்றொருவரோடு தன் எல்லை வரை பகிர்ந்து கொள்வான். ஆம், பெந்தேகோஸ்தே ஜனங்களை குறித்த ஒரு காரியம் அதுதான். அவர்கள் தங்கள் கொள்கைக்காக தங்களிடம் உள்ளதை எல்லாம் தாராளமாக கொடுப்பார்கள். அது சரி, அது உண்மை. அது மகத்தான காரியமாய் உள்ளது. அவர்களிடத்தில் உள்ள மகத்தான காரியங்களில் ஒன்று, அவர்கள் உலகத்திலேயே மகத்தான நன்கொடையாளர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பூமிக்குரிய பொருட்கள் ஒன்றுமில்லை என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேமித்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் நாட்களில் ஒன்றில் அங்கே போகப் போகிறார்கள். எனவே இந்த ஸ்திரி, அவள், நான் என்னுடைய தண்ணீரை பகிர்ந்து கொள்வேன், நாங்கள் மரிக்கப் போகிறோம், எனவே நான் என்னுடைய குடிநீரை தியாகம் செய்வேன், அவன் தாகமாயும் களைப்புற்றும் காணப்படுகிற காரணத்தால் அங்கே நின்று கொண்டிருக்கிற அன்பான வயோதிக மனிதரிடம் அதை கொடுப்பேன் என்றாள். அவள், நான் அதை கொண்டு வருவேன் என்றாள். அவள் தொடர்ந்து நடக்க துவங்கினாள். அவள் மீண்டும் ஒரு சத்தத்தை கேட்டாள். உன்னுடைய மற்றொரு கையில் நீ எனக்கு கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வருவாயா? ஓ என்னே, இப்பொழுது என்ன? அவளுடைய குழந்தையின் உயிரே அவளது கடைசி நம்பிக்கையாக இருந்தது. அவர்கள் கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை அப்பவும் போய்விடும், எண்ணெயும் போய்விடும், எல்லாமே இப்பொழுது போய்விடும். ஆனால் அவள் திரும்பி பார்த்தாள். அவள் யோசித்தாள். அவள், என்னிடம் ஒரு பானை மாவில் சிறிது மாவு உள்ளது, நான் அதை ஈரப்படுத்த போதுமான எண்ணெயை வைத்திருக்கிறேன், நான் ஏற்கனவே அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், அல்லது நான் அதை கலந்திருக்கிறேன். அங்கே வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலந்துள்ளேன். நான் சிலுவையை இங்கே கிடத்தி சீவனை அளிக்கும்படியாக அதை ஒரு அடையாக உண்டாக்கினேன் என்றாள். அப்பொழுதுதான் ஆவியும் வார்த்தையும் சிலுவையின் மேல் ஒன்று சேரும்போது அது உங்களுக்காக ஒரு ஜீவ அப்பத்தை உண்டாக்குகிறது. அது உண்மை. நான் அதை ஒன்றாக சேர்த்து வைத்துள்ளேன். நான் அதை சுடுவதற்கு இப்பொழுது உள்ளே செல்ல போகிறேன். அங்கே மறித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய சிறு பையனுக்கு சாப்பிட ஏதாவது காரியத்திற்காக இரவு முழுவதும் அழுது கொண்டிருக்க நான் அதை அவனுக்கு கொடுக்க வேண்டும். நான் என்னுடையதை தியாகம் செய்ய போகிறேன். நான் அதை அவனுக்கு அளிக்கப் போகிறேன். அதன் பின்னர் நான் அவனை என் கரங்களில் ஏந்திக் கொள்வேன். நாங்கள் இருவரும் மரணத்திற்காக காத்திருப்போம் என்றாள். அவன், ஆனால் நீ முதலில் எனக்கு ஒரு சிறு அடையை உண்டாக்கு என்றான். சாகும் தருவாயில் இருக்கும் ஒரு விதவை பெண்ணிடம், இறக்கும் தருவாயில் உள்ள ஒரு குழந்தையுடன், வீட்டில் அவரிடம் இருந்த கடைசி உணவு துணுக்கையும் ஒருவன் கேட்பது விசித்திரமாக இல்லையா? தேவன் மிகவும் வினோதமான காரியங்களை செய்கிறாரே. அதற்கு அவன், முதலில் எனக்கு ஒரு சிறு அடையை உண்டாக்குவாயாக என்றான். அவள், உங்களுக்கு தெரியுமா, நாம் அந்நியர்களை உபசரித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் அந்நியரை உபசரித்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தோம். அவர்களோ தூதர்களாய் இருந்தனர் என்பதை படித்திருந்தாள். சரி, அவள், நான் அதை செய்வேன் என்றாள். அவள் திரும்பிய போது அவன், ஏனென்றால் என்றான். ஓ என்னே, அதுதான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற எந்த ஒரு விசுவாசியும் எப்போதும் செவி கொடுத்து கேட்டதிலேயே மிகப்பெரிய ஆறுதலாயிருந்தது. அந்த வார்த்தைக்காகத்தான் அவள் காத்திருந்தாள். கர்த்தர் உரைக்கிறதாவது, தேவன் பூமியின் மேல் மழையை பொழிய பண்ணும் நாள் வரைக்கும் பானை காலியாகாது, கலையமும் வறண்டு போகாது என்று கூறினார். நாம் அங்கே என்ன பெறுகிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற யாவும் சேர்க்கப்படும். சகோதரன் பிரணாம், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிந்த ஒரே காரியம் என்னவெனில், தேவனை முதலில் வைத்து முன்னேறி செல்லுங்கள். தியாகம், எண்ணெயை கலந்து, வார்த்தையும் ஆவியும் ஒன்றாக கலந்து, சிலுவையின் மேல் அர்ப்பணித்து, கர்த்தாவே இதோ நான் இருக்கிறேன் என்று கூறுங்கள். எல்லாவற்றிலும் தேவனை முதலில் வையுங்கள். ஏனெனில் கர்த்தர் உரைக்கிறதாவது, தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் மழையை பொழிய பண்ணும் நாள் வரை கலையும் பற்றி போகாது, பானையும் காலியாகாது. அப்பொழுது அது தேவனுடைய தீர்க்கதரிசி அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தது என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஓ, அவருடைய இருதயம் எவ்வளவாய் துடித்திருக்க வேண்டும்! அவள் உள்ளே ஓடிச் சென்று அந்த சிறிய அடையை செய்து தண்ணீரை அவனிடம் கொண்டு வந்தாள். நடுங்கும் கைகளால் அவனது அந்த வயதான ஒடுங்கிய கன்னங்களை தடவியபடி, தேவன் ஒரு சிறிய அப்பத்துண்டின் பேரில் காப்பாற்ற வந்திருந்தார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். ஓ, நீங்கள் தேவனுடைய அந்த ஒரு சிறு வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் சரிபடுத்திக் கொண்டு வழியிலிருந்து விலகி என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். அந்த இருதயத்தை, அதிலிருந்து அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கள். நீங்கள் பெற்றுள்ள அந்த சிறிய விசுவாசத்தை எடுத்து அதை சிலுவையின் மேல் வைத்து, கர்த்தாவே நான் பெற்றுள்ளதெல்லாம் இதுதான், அதை எடுத்துக் கொள்ளும் என்று கூறுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற திருப்பத்தை கவனியுங்கள். ஓ, அவர் எப்போதும் இருந்தது போலவே இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அதற்காகவே அவள் காத்துக் கொண்டிருந்தாள். ஒருவேளை இப்பொழுது பயங்கரமான இருட்டாக காணப்படலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். நான் அன்று இரவு அதன் பேரில் பிரசங்கித்தேன். விடியலுக்கு முன்புதான் எப்போதும் இருள் அதிகமாக இருக்கும். அது இரவின் இருண்ட நேரத்தில் விடுவெள்ளி நட்சத்திரம் பிரகாசிக்கிறது. அது சூரியனின் வருகையை பிரதிபலிக்கிறது. ஜெர்மனியில் அவர்கள் ஒரு புகைப்படத்தை வைத்துள்ளனர். அவர்கள் அதை மேகப்படம் என்று அழைக்கிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஃபாரஸ்ட் லான் என்ற இடத்தில் சிலுவை ஏற்றத்தை பற்றிய இந்த மகத்தான படத்திற்கு இது ஒரு போட்டியாய் உள்ளது. மகத்தான காட்சியானது இந்த கட்டடத்தின் குறுக்கே எவ்வளவு அகலமாக இருக்கிறதோ, அவர்கள் படத்தை சுற்றி ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டியதாயிருந்தது. உங்களில் அநேகர் அதை கண்டிருப்பீர்கள். ஆனால் ஜெர்மனியில் இது தூதன் அல்லது மேகத்தின் நாள் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து பார்க்கும் போது, ஓ, அது பார்ப்பதற்கு மிகவும் கோரமாக இருக்கிறது. அதன் மீது ஒளி பிரதிபலிக்கும் போது கோபமான மேகங்கள் அப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து திரிவது போல் தெரிகிறது. மேலும் படத்தில் ஒளிகள் பிரதிபலிக்கப்பட்ட விதம் மேகங்கள் நகர்வது போல தோன்ற வைக்கிறது. எல்லாவற்றையும் கிழித்தெறிய வரும் ஒரு கோபமான புயல் போல அவை காட்சியளிக்கின்றன. அதன் பின்னர் அந்த வழிகாட்டியால் உங்களிடம் அருகில் நடந்து அதை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள் என்று கூறப்படுகிறீர்கள். நீங்கள் அதை உண்மையாகவே நெருங்கும் போது அது மேகங்கள் அல்ல, அது தூதர்களின் சட்டைகள் ஒன்று சேர்ந்து அடித்து கலிகுறுதலாய் உள்ளது. அது மறைமுகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதமாய் உள்ளது. ஒருகால் இந்திரவு உங்களுடைய சுகவீனமாய் இருக்கலாம். ஒருகால் இங்கே வரவேண்டிய உங்களுடைய தியாகம் மறைமுகத்தில் உள்ள ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். தேவனுடைய தூதர்கள் தங்களுடைய சட்டைகளை ஒன்றாக இணைத்து கலிகூறும்படிக்கு இங்கே இருக்கிறார்கள். ஏனென்றால் அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தின் தூதர்கள் கலிகூறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உரைக்கிறதாவது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். அவருடைய கிருபை தீர்ந்து போக முடியாது. உங்களுடைய இருதயங்கள் வாஞ்சிக்கிற எதையும் அவர் உங்களுக்கு அளிக்க சித்தமாயிருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை ஜெபத்தில் வணங்கியிருக்கையில் நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமாக. நீங்கள் ஒரு ஜெப மனப்பான்மையில் தரித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எங்கு இப்போது யாராவது இருக்கிறீர்களா? உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய தலைகள் நீங்கள் எடுக்கப்பட்ட மண்ணை நோக்கி வணங்கியிருக்கையில், இயேசுவானவர் வர தாமதித்தால் நீங்கள் மண்ணுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய கரத்தை அந்த அளவு உயர்த்தி. சகோதரன் பிரணாமே, என்னுடைய ஜீவியமும் கூட ஒரு துயரமான வாழ்க்கையாகவே இருந்து வருகிறது. நான் ரட்சிக்கப்படவில்லை. இன்றிரவு உங்களுடைய ஜெபங்களில் என்னை நினைவு கூறுங்கள். சகோதரனே, நான் என்னுடைய கரத்தை உயர்த்துவேன் என்று கூறுவீர்களா? இங்குள்ள அந்த நபர் பையனோ பெண்ணோ ஆணோ அல்லது பெண்ணோ ரட்சிக்கப்படாதவரா? நான் இனிமேல் உங்களிடத்தில் கேட்க மாட்டேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இப்பொழுது உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எனக்கு வலப்புறம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களையும் 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 ஆசீர்வதிப்பாராக. வேறு எங்கோ பின்னால் இங்கே எங்கோ நெடுப்பாதையில் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். எவருமே நோக்கி பார்க்க வேண்டாம். நானும் பரிசுத்த ஆவியானவரும் இதை நோக்கி பார்க்கட்டும். இப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நல்லதுதான். வேறு யாராகிலும் நடுப்பாதையில் உங்கள் கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல. பரிசுத்தாவியின் ஒருபோதும் என்னை தொல்லைப்படுத்தக் கூடாதபடிக்கு நான் அவரை என்னிடத்திலிருந்து தூரமாய் தள்ளிவிட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாகவே நான் தவறாய் இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் ஒருபோதும் பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கவில்லை என்பதை நான் அறிவேன். நான் தகுதியற்றவர் என்பதை நான் அறிவேன். நான் எதையும் பெற்றிருக்கவில்லை. என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் அறிக்கை செய்யவில்லை. தேவனுடைய தேவைகள் அனைத்தையும் நான் சந்தித்திருக்கவில்லை என்று கூறுங்கள். நீங்கள் சுகவீனமாய் இருக்கலாம். நீங்கள் தேவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வரை அது எந்த நன்மையும் செய்யாது. சகோதரன் பிரணாம், நான் நீண்ட காலமாக கிறிஸ்தவ மார்க்கத்தை அறிக்கையிட்டு வந்துள்ளேன். ஆனால் உண்மையாகவே நான் தெய்வீக சுகமளித்ததை எப்பொழுதுமே சந்தேகித்து வந்துள்ளேன். எந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்னது சரிதானோ என்று நான் சும்மா யோசித்துக் கொண்டிருந்தேன். ஓ அன்புள்ள சகோதரி அல்லது அன்புள்ள சகோதரனே, நீங்கள் அதை போன்று ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக் கொள்ள முடியாது. இல்லை, நீங்கள் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் தேவனோடு சரியாக இருக்கிறீர்கள் என்று நிச்சயமுடையவராயிருங்கள். அப்படியானால் அவருடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதை பற்றிக் கொள்ளுங்கள். என்னுடைய இடப்பக்கத்தில் அங்கே உள்ள யாராவது இருக்க முடியுமா? அங்கே பின்னால் உள்ள வாலிபராகிய உங்களில் சிலர், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இல்லாவிடில் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம் என நினைவு கூறுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுடைய கரங்களை காண்கிறேன். மிகவும் பின்னால், மிக பின்னால் உன்னை பார்க்கிறேன். பெண்மணியே, இங்கே பின்னால். ஆமாம், அந்த பக்கம் வெகு தொலைவில் இங்கே. ஆம், அந்த சிறுமி. ஆம் ஆம், கர்த்தர் அங்கே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. அது நல்லதுதான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படி நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் அவ்வளவுதான் என்று நான் உங்களுக்கு வாக்களித்துள்ளேன். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். இப்பொழுது நாம் இதை செய்வதற்கு முன்பு, பாவிகள் தங்களுடைய கரங்களை உயர்த்திருப்பதற்கு பிறகு ஏறக்குறைய 20 அல்லது 30 பேர், எத்தனை பேர் சுகீனமா இருக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், உங்களுடைய ஜெபங்களில் என நினைவு கூறுங்கள். அதாவது தேவனின் மீது இரக்கமாக இருக்கும்படி என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று கூறுவீர்களா? அவர்களில் 200 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். சரி, நாம் ஜெபிப்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேண்டுகோள்களோடு உம்மிடம் வருவது மிகவும் கிருபையாய் உள்ளது. எனக்கு, நான் உங்கள் சிருஷ்டிகள். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். அப்பொழுது அது ஆவியானது விஞ்ஞானத்தை காட்டிலும் மகத்தானது என்பதையே காண்பிக்கிறது. பிதாவே, நீ என் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றேன். இப்பொழுது கத்தாபி, அவர்கள் உம்முடையவர்கள். இப்பொழுதே அவர்கள் தங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்துள்ள இடத்தில் அவர்களுக்கு ஜீவனை அளியும். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாக. கடைசி நாளில் நீர் அவர்களை எழுப்பி பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுக்கு அவர்களை சபையின் கிரீடத்தில் ரத்தினங்களாக அளிக்க வேண்டும். பிதாவே, இதை அருளும். நான் சுகவீனமாயும் அவதியும் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றிரவு அவர்களில் பலரின் கைகள் உயர்ந்தன. ஏனென்றால் ஒரு ஸ்திரீக்கு உண்மையாகவே தேவன் தேவைப்பட்டதை அவர்கள் கண்டனர். அவள் அந்த முக்கியமான நேரங்கள் வருவதை கண்டாள். சந்தேகமின்றி இங்கும் பலர் அதே நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் மரிக்கப் போகிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார், எல்லாமே சரியாக இருக்கிறது, அது நன்றாகவே வேலை செய்யும். அவர்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது என்று நிச்சயமுடையவர்களாக இருந்தால் அப்பொழுது அவர்கள் தேவனை குறித்து நிச்சயமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர் தம்முடைய வாக்குத்தத்தை காத்துக் கொள்கிறார் என்று அவர்கள் நிச்சயமுடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் பிதாவே, நீர் உம்முடைய அன்பான சுகவீரமான பிள்ளைகளாக உள்ள அவர்களோடு இந்த இடைவிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய உபாதிகளை சுகப்படுத்தி அவர்களுக்கு வல்லமையையும் கிருபையையும் விசுவாசத்தையும் அளியும். பிதாவே செய்யும். இந்திரபு இங்குள்ள எல்லா ஊழியக்காரர்களையும் உம்முடைய விலையப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீர் இவர்களை அபிஷேகிக்க வேண்டும் என்றும் அவர்கள் இந்த ஜனங்களின் வீடுகளை ஆசீர்வதிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களுடைய வீடுகளில் ஜீவப்பம் இருக்குமாறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கலையம் ஒருபோதும் வறண்டு போகாமலும் அல்லது பானைகள் காலியாகாமலும் இருப்பதாக. இந்த தேசம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு சபையிலும் ஆவிக்குரிய அப்பம் இருப்பதாக. கர்த்தாவே, அது தேவையுள்ள பசியுள்ளவர்களை போஷிக்கும். கர்த்தாவே, அதை அருளும். நாங்களும் நேசிக்கிறோம். நீர் முதலில் எங்களில் அன்பு கூர்ந்தீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் நாங்கள் பாவிகளாய் இருந்த போதே எங்களை தேவனோடு திரும்ப ஒப்புரவாக்கும்படியாக, எங்களுடைய பாவங்களின் கிருபாதர பலியாய் இருக்கும்படி, குற்றமுள்ளவர்களுக்காக குற்றமற்றவராக கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார். நாங்கள் தேவனும் அவருடைய குமாரனும் இன்றி ஏதேன் தோட்டத்தில் இருந்து வழிதவறி தொலைந்த போது எங்களுடைய பிதாக்கள் மீறுதல்கள் எங்களை பாவத்தின் குழப்பத்திற்குள் கொண்டு வந்தன. இயேசு எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டதால் தேவனுடைய சித்தத்தின்படி வந்து கல்வாரியில் தம்முடைய ஜீவனையே பலியாக கொடுத்து எங்களை மீண்டும் தேவனிடம் மீட்டுக் கொண்டார். பிதாவே, உமது எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி. நாங்கள் முடிவு காலத்தின் நிழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளை இரவு என்று ஒன்று இல்லாமல் போகலாம், எனக்கு தெரியாது. கர்த்தாவே, இது உமக்கே உரியது. பிதாவே, இந்த இரவு சிலர் உள்ளே பிரவேசிப்பது சாத்தியமா இருக்கையில் நீர் பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
As it was in the days of Sodom,
நீர் சோதோமின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று கூறினீர்.
In the days of Sodom,
சோதோமின் நாட்களில் அவர்கள் மூன்று வகுப்பினரை உடையவர்களாக இருந்தனர்.
The sinner, the lukewarm church member, and the elected called out.
பாவி, வெதுவெதுப்பான சபை அங்கத்தினர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், சோதோமியர்கள், லோத்தியர்கள், ஆபிரகாமின் உடையவர்கள், உலகத்தில் இருந்து அழைக்கப்பட்டவர்கள். சோதோமியர்கள் ஒரு மகத்தான செய்தியோடு இரண்டு ஊழியக்காரர்களை பெற்றுக் கொண்டனர். ஆபிரகாமின் குழுவினர் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொண்டனர். அந்த அடையாளம் தம்முடைய ஆடைகளில் புழுதியை உடைய ஒரு மனிதன். அவர் ஆபிரகாமை அறிந்திருந்தார். ஒரு அந்நியராய் இருந்தும் அவருடைய மனைவி சாராள் அவளுடைய பெயர் என்னவென்பதை அறிந்திருந்தார். சாராள் இருந்த கூடார பக்கமாக தன்னுடைய முதுகு திரும்பி இருப்பதோடு ஆபிரகாமிடம் அவள் ஏன் நகைத்தாள் என்று கேட்டார். ஓ தேவனே, சபையானது விழித்தெழுந்து பார்க்கட்டும். இயேசு சோதோமி நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையிலும் நடக்கும் என்று கூறினார்.
That same God would appear in the flesh of his church and would show the same signs.
அதே தேவன் தம்முடைய சபையின் மாம்சத்தில் தோன்றி அதே அடையாளத்தை காண்பிப்பார். கர்த்தாவே, இந்த இரவு அதை மீண்டும் அருளும். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்,
ஆமென்.
இப்பொழுது அவரை இனிமையாக ஆவியில் ஆராதியுங்கள்.
And purchase my salvation on Calvary's cross.
ஓ, ஒரு செய்திக்கு பிறகு நீங்கள் முழுவதும் தேய்த்து கழுவப்பட்டதாக உணரவில்லையா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை எல்லா விசுவாசத்தினின்றும் சுத்திகரித்து உங்களை மீண்டும் தேவனோடு சரியான பாதையில் வைக்கிறார். ஓ, இப்பொழுதே அவரை ஆராதிப்பதற்கான நேரமாயுள்ளது. செய்தி முடிந்துவிட்டது, எனவே நான் அவரை நேசிக்கிறேன் என்று பாடுகையில் இந்த பாடலில் நாம் அவரை மீண்டும் ஒருமுறை ஆராதிப்போமாக. ஒவ்வொருவரும் இப்பொழுது அமைதியாகவும் இனிமையாகவும் இருங்கள். உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் அவரை நோக்கி பாருங்கள். அவர் அந்த விதவைக்கு என்ன செய்தார் என்பதை பாருங்கள். நீங்கள் அந்த விதவையை போலவே அவருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். அவர் உங்களுடைய ஜீவனை கூட காத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா?
First love me.
அவரது இசைப்பட்டியில் மென்மையாக வாசித்துக் கொண்டிருக்கையில் நான் அந்த பாடலை கேட்கும் போது அது எனக்கு ஒரு காரியத்தை கொண்டு வருகிறது. சிறிது காலத்திற்கு முன்பு இந்தியானாவின் ஃபோர்ட் வெயினில் ஒரு சிறிய டெங்காட் சிறுமி இசைப்பேடையை வாசித்துக்
கொண்டிருந்தாள்.
அவள் பெந்தேகோஸ்தையினராக இருக்கவில்லை, ஆனால் அவளுக்கு பின்புறம் நீண்ட அழகான முடி இருந்தது. நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போவதாயிருந்தேன். அந்த வரிசையில் முதலில் வந்தவன் ஒரு சிறு பையன். அவன் ஒரு இளம்பிள்ளைவாத நோயினால் முடமாயிருந்தான். நான் அந்த சகோதரியின் கரங்களில் இருந்து சிறு பையனை தூக்கி அந்த சிறு பையனை பிடித்து, நான் மெய்யாகவே மகத்தான வைத்தியர் இங்கிருக்கிறார், எல்லா இருதயங்களின் ரகசியங்களையும் அறிந்திருக்கிறார் என்று கூறினேன். மேலும் நான் பல ஆயிரம் பேர் கொண்ட பார்வையாளர் கூட்டத்திடம், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். அவர்கள் எல்லோரும் அதை விசுவாசித்தனர். ஆனால் கூட்டத்தின் முதலிரவில் அவர்கள் சற்று தயங்கிக் கொண்டிருந்தார்கள். மேலும் அந்த செய்தியை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. மேலும் நான் கர்த்தராகிய இயேசுவால் இந்த சிறு பையன் யார் என்றும் அவனுடைய பெயர் என்ன என்றும் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிப்பீர்களா? ஆபிரகாமை சந்தித்த சாராள் என்ன செய்தாள் என்பதை அறிந்திருந்த அதே தூதர், நாத்தான்வேல் வந்தபோது அவனை அறிந்திருந்த அதே இயேசுவானவர், பேதுருவை அறிந்து அவன் பெயரை சொல்லி அழைத்த இனச்சண்டையில் இருந்த ஸ்திரீயிடம் இந்த எல்லா காரியங்களையும் கூறின அதே இயேசுதானா அவர்? அது அதே இயேசுவாக இருக்குமா? அவர்கள் யாவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தின போது அது அவ்வாறு இருக்கும் என்று அவர்கள் எண்ணினர். பரிசுத்த ஆவியானவர் இதை வெளிப்படுத்த துவங்கினார். அவர் அப்படி செய்த போது அந்த சிறுவன் என் கைகளில் இருந்து குதித்து கீழே ஓடி சென்று மேடையிலிருந்து கீழே குதித்தான். அந்த தாய் சிறு பையனுக்கு முன்னால் அமர்ந்திருந்த நாற்காலியில் மயங்கி விழுந்தார். அந்த சிறு பையன் மேலும் கீழும்
ஓடினான்.
அந்த அமிஷ் பெண் அல்லது அது டங்கார்ட் இசைப்பேழையை வாசித்துக் கொண்டிருந்தார். அவள் முகம் வெளியே போய் கூட்டத்தின் நடுவில் குதித்தெழுந்தார். அவளுடைய தலைமுடி அவளுக்கு முதுகின் மேல் விழுந்தது. அவள் ஒரு வெள்ளையாடை உடுத்தி இருந்தாள். அவள் ஒரு தேவதூதன் போல் காணப்பட்டாள். அவள் அதை அந்நிய பாஷையில் பாட துவங்கினாள். மேலும் அவள் அதை செய்த போது இசைப்பேழை ஒரு சுரத்தையும் தவறாமல் இசைத்தாள். மகத்தான வைத்தியர் இப்பொழுது அருகில் இருக்கிறார். பரிவுள்ள இயேசு, அவர் சோர்வுற்ற இருதயங்களுக்கு உற்சாகமூட்டி பேசுகிறார். இயேசுவை தவிர வேறு நாமம் இல்லை. ஜனங்கள் பீடத்தை சூழ்ந்து கொண்டு அழுது கொண்டும் நடைபாதைகளில் விழுந்து கொண்டும் தேவனே எனக்கு இறங்கும் என்று கதறினர். ஓ, என்னே ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. அந்த மகத்தான வைத்தியர் என்னவும் இங்கே இருக்கிறார். அவர் தவறி போகவில்லை. அவர் ஒருபோதும் தவறி போக முடியாது. இப்பொழுது இங்குள்ள எத்தனை பேர் அதை பயபக்தியோடு உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வல்லமையினால் சுகமடைவதற்கான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இன்றிரவு இங்கே இருக்கிறீர்களா? இங்கே இருக்கும் இந்த பையன்கள் தவிர இந்த கட்டிடத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால், அன்றொரு நாள் நான் ஆர்கன்சாஸில் இருந்து ஒரு நேர்காணலின் போது பேசினேன். சகோதரன் பேட் டெய்லர் மனமாற்றமடைந்த ஒரு கொள்ளை
கூட்டத்தான்.
சகோதரன் வில்லியம்ஸ் அங்கே அமர்ந்திருக்கிறார். என்னால் முடிந்த வரையில் என் நண்பரான சகோதரன் ஜீன் கோட் இங்கே அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த கட்டிடத்தில் நான் காண்கிறதெல்லாம் அவ்வளவுதான் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் இந்த வழியில் இங்கு அமர்ந்துள்ள இந்த ஜனங்களை நான் அறிவேன். இப்பொழுது நான் ஒரு கரத்தில் குரானையும் மற்றொரு கையில் வேதாகமத்தையும் ஏந்தி கொண்டு ஒன்று சரியாக இருக்க வேண்டும் மற்றொன்று தவறாக இருக்க வேண்டும் என்று கூறி 100,000 பேருக்கு முன்பாக நின்றிருக்கிறேன். எல்லா மதங்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே உள்ளது. முழு சுவிசேஷம் மாத்திரமே அவர்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து இன்னமும் ஜீவிக்கிறார் என்று நிரூபிக்க முடியும். மற்றவர்கள் வேதசாஸ்திரத்தை உடையவர்களாக இருக்கிறார். அவர்கள் அதை குறித்து உங்களிடம் கூறுவார்கள், நாங்கள் அவ்வளவு உளவியலை பெற்றுள்ளோம். முகமதியர்கள், நாங்கள் அதே அளவு உளவியல் பெற்றுள்ளோம். நீங்கள் உங்களுடைய இயேசுவை குறித்து உரத்த சத்தமிடுவது போல எங்களுடைய தீர்க்கதரிசியின் பேரிலும் நாங்கள் சத்தமிட முடியும். ஆனால் எங்களுடைய தீர்க்கதரிசியோ எங்களுக்கு எதையும் வாக்குத்தம் பண்ணவில்லை. உங்களுடைய இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அவர் உங்களுக்குள்ளாக ஜீவிக்கிற காரணத்தால் அவர் செய்த காரியங்களை நீங்களும் கூட செய்வீர்கள். இப்பொழுது நீங்கள் எங்களுடைய தீர்க்கதரிசி மறித்து விட்டார், அங்கே கல்லறையில் இருக்கிறார், நீங்கள் ஒரு உயிர்த்தெழுந்த இயேசுவை பெற்றுள்ளீர்கள் என்று கூறுகிறீர்கள். அவர் செயல்படுவதை நாங்கள் காண்போமாக என்கின்றனர். அவர்கள் செய்ய மாட்டார்கள். நீங்கள் இங்குள்ள சில இறையியலாளருடன் சில கிரேக்க வார்த்தைகள் அல்லது உங்களுக்கே குழப்பமாக இருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் அவர்களில் சிலருடன் ஒருபோதும் அதை ஒரு நேரடி மோதலுக்கு கொண்டு செல்ல முயற்சிக்காதீர்கள். நீங்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பது மேலானதான். நீங்கள் அறிந்திருப்பது நலம். அந்த காரணத்தினால் தான் மிஷினரிமார்களை அங்கு கொண்டு செல்வது கடினமாக உள்ளது. அவர்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். நீங்கள் அதை அறிந்து கொள்வது நல்லது. ஏனென்றால் அவர்கள் இதை பற்றி உங்களை நிரூபிக்கும்படி கேட்கப் போகிறார்கள். ஆனால் நண்பர்களே, நம்முடைய இயேசுவும் அவர் அளித்துள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் சத்தியமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் இன்றிரவு மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என்னால் இங்குள்ள எவரையாவது சுகப்படுத்த முடிந்தால் நான் அதை செய்வேன். நான் அதை செய்யாமல் இருந்தால் நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருப்பேன். ஆனால் என்னால் முடியாது. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் செய்த ஒரு வரத்தை சபைக்கு அளித்துள்ளார். அதாவது லூத்தரின் நாட்களில் நாம் நீதிமானாக்கப்படுதலினால் வாழ்ந்தோம். வெஸ்லியின் நாட்களில் நாம் பரிசுத்தமாகுதலினால் ஜீவித்தோம். சபையானது சிறுபான்மையாகிவிட்டது. பெந்தேகோஸ்தே நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மற்றும் வரங்களை திரும்ப அளித்தல் மூலம் வாழ்ந்து வந்தோம். இப்பொழுது நாம் உண்மையாகவே சிறுபான்மையினராகிய தேவனுடைய குமாரனுடைய வருகையில் இருக்கிறோம். இங்கே அவர்கள் விசுவாசத்தினால் விசுவாசித்தார்கள். இங்கே அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதலின் கீழ் சத்தமிட்டனர். இங்கே அவர்கள் ஒரு வரமாக அந்நிய பாஷைகளில் பேசினார்கள். ஆனால் இப்பொழுது எதிர்மறையும் நேர்மறையும் கூட்டணி கோபுரத்தின் மேல் தலைக்கல் வந்து கொண்டிருக்கிறது. இதுவே முடிவு நேரமாயுள்ளது. கிறிஸ்துவும் அவருடைய சபையும் ஒரே விதமாக இருக்கும் போது அது மெத்தோடிஸ்ட் லூத்தரன் சபையிலிருந்து மரித்தோரை அழைக்கப் போகிறது. அங்கே பின்னால் உள்ள யாவருக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும். முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாம் ஜாமங்களில் லூத்தரடைந்தவர்கள் இந்நாட்களில் ஒன்றில் எழும்பி ஆகாயத்தில் இயேசுவை சந்தித்தார். நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது. நாம் எருசலேமை நோக்கி பார்க்கிறோம். நமது நிமித்தமாக யூதர்கள் கூண்டாக்கப்பட்டிருந்தனர் என்பதை நாம் காண்கிறோம். அத்திமரமானது துள்ளிவிடுகின்றது. அவர் மற்ற மரங்களையும் என்றார். வெள்ளி கிரகம் பெயரளவிலான ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி இருக்கிறார். ஓரல் ராபர்ட்ஸ் பெந்தேகோஸ்தேனிடையே ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு தலைக்கல்லுக்காக மக்களை இழுத்து தேவகுமாரனை திரும்ப கொண்டு வந்து கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கான காரியத்தை நிறைவு செய்ய இந்த மீதியான கூட்டத்தினரிடம் வந்திருக்கிறார். அவர் சோதோமின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்றார். நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நான் என்னுடைய முதுகை உங்களுக்கு திருப்பிக் கொள்வேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது அந்த மனிதன் அல்ல. அங்கே அமர்ந்திருந்த மனிதன் கால்சியம், பொட்டாஷ் மற்றும் பெட்ரோலியம் ஆகிய உலகின் 16 தனிமங்களாக இருந்ததை கொண்டு தேவன் என்று ஒன்றாக ஊதி அதற்குள் அடியெடுத்து வைத்து ஜீவித்துக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அதே காரியமாய் இருந்தார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இருந்தார். ஆனால் அவருடைய மாம்சமோ மனிதனாய் இருந்தது. அவருடைய ஆவி தேவனாய் இருந்தது. அதன் பின்னர் அவர் தம்முடைய சபைக்குள் வருவார் என்று கடைசி நாட்களில் வாக்குப்படினார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, ஆயினும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்றார். பார்த்தீர்களா? இப்பொழுது அந்த மகத்தான வைத்தியர் இங்கே இருக்கிறார். அவர் இப்பொழுது சோதோம் குமாராவின் அடையாளம் என்றார். இப்பொழுது அது என்ன? நம்முடைய செய்தித்தாள்களை பாருங்கள். ஓரின புணர்ச்சிக்காரர்கள் தாறுமாறாட்டம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் 40% அதிகரித்து விட்டது என்று கூறப்பட்டுள்ளது. பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் வருகையில் எல்லா விதமான அடையாளங்களும் உள்ளன. சபை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இங்கே கடைசி நேரம். இப்பொழுது நாம் பிரசங்கித்து வந்துள்ளபடியால் தேவன் தம்முடைய அடையாளங்களையும் கூட காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த வேதாகம் உண்மையானால் அது உண்மையானதுதான். நான் அந்த நோக்கத்திற்காக மறிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். வேதம் உண்மையாயுள்ளது. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். நாம் அவருடைய சபையாய் அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அப்பொழுது நமக்குள் இருக்கும் அவருடைய ஜீவன் அவர் தேவகுமாரனில் வாழ்ந்த அதே ஜீவனையே பிறப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஜீவித்திருந்தால் தேவனுடைய மகிமைக்காகவும் சபையின் நிமித்தமும் உங்களுடைய நோய்க்காக நோயுற்று துன்புறும் நீங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு என் மூலமாக அவரை சொல்ல வைக்க முடியுமா என்று பாருங்கள். அவருடைய ஊழியக்காரர் என்ற முறையில் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த ஸ்திரீக்கு அவர் செய்த விதமாகவே உங்களை அழைக்கிறார். கர்த்தரை அறிவாரா? அது உங்களை மகத்தாக விசுவாசிக்க செய்து உங்களுடைய சுகமளித்ததை ஏற்றுக்கொள்ள செய்யுமா? தேவன் உங்களை எந்த விதமாக அழைத்தாலோ அல்லது அவர் அழைப்பதை காண்பதாலோ அவர்களால் தங்களுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தரை அருள்வாராக. அந்த மகத்தான வைத்தியர் என்ற பாடலை இசைத்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் இசைப்பீர்களா? நான் அதை செய்யும்படி வழிநடத்தப்பட்டதை உணர்கிறேன். உங்களை நோக்கி பார்க்கும்படியாக நான் மீண்டும் இன்றிரவு இங்குள்ள என்னுடைய நண்பர்களிடம் திரும்ப போகிறேன். சகோதரர்களே, நான் உங்களிடம் முயற்சிக்கவில்லை. சகோதரன் டேவிட் தேவனே என்னுடைய சாட்சியாயிருக்கிறார். நான் அது நிச்சயமாகவே ஜனங்களுக்கு போதுமான அளவு தெளிவாக்கி உள்ளபடியால் அது நான் அல்ல. எனக்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் யாரோ ஒருவரை உபயோகிக்க வேண்டியதாக இருந்தது. எந்த கரங்களும் பாத்திரமானல்ல, ஆனால் தேவனே அவர்களை பாத்திரராக செய்கிறார். பாருங்கள், உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் தெரிந்து கொள்கிறார். அவருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும், அது நிறைவேற்றப்பட வேண்டும், அது செயல்படுத்தப்பட வேண்டும். சபையானது கரங்கரையற்றதாக இருக்க போகிறது. தேவனுடைய கிருபை அதை செய்யும். அது அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு கிருபை தேவைப்படும். சாராள் அவரை சந்தேகித்த போது அவர் ஆபிரகாமுடன் பேசினார். பாருங்கள், அப்பொழுதே அவர் கொன்று போட்டிருப்பார். சாராள் சந்தேகப்பட்டதற்காக அப்பொழுதே அவர் கொன்றிருப்பார். ஏனென்றால் அதுவே மிக மோசமான பாவமாய் உள்ளது. அது அவிசுவாசம், ஒரே பாவம். தூதன் குடாரத்தினூடாக அவளை பகுத்தறிந்த போது அவள் தனக்குள்ளே சந்தேகப்பட்டு நகைத்தாள். அது சரியா? ஆனால் ஏன் அவரால் சாராளை கொல்ல முடியவில்லை? அவள் ஆபிரகாமின் ஒரு பாகமாய் இருந்த காரணத்தால் அவர் ஆபிரகாமையும் கூட கொல்ல வேண்டியிருக்கும். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் போது நாம் இயேசுவின் ஒரு பாகமாக இருக்கிறோம். அவள் செய்தது போல நாமும் அறியாமையால் அதை செய்தால் நம்முடைய அவிசுவாசங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவள் பயமடைந்தாள். ஏதோ ஒன்று மேடையின் மேல் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஓ, நான் இதை விளக்கிக் கூற
விரும்புகிறேன்.
நான் திரும்ப வேண்டும். தோல் எரிச்சல் கொண்ட ஒரு ஸ்திரீயை நான் காண்கிறேன். நீங்கள் அவரை தொட்டீர்கள். அது உங்களை விட்டு போய்விடும். ஏனென்றால் உங்களை சுற்றிலும் வெளிச்சம் உள்ளது. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். இப்பொழுது
விசுவாசியுங்கள்.
அது உங்களுடைய சிந்தையை படிக்கும். மனோதத்துவம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் என்னுடைய முதுகை உங்களுக்கு திருப்பிக் கொள்வேன். இந்த பகுதியை குறித்து என்ன சகோதரியே? இது ஏஞ்சலிஸ் ஆலயத்தில் ஒருமுறை செய்யப்பட்டது. சகோதரன் டேவிட், உங்களுக்கு நினைவிருக்கும். இப்பொழுது நான் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது எனக்கு அங்குள்ள ஜனங்களோடு எந்த தொடர்பும் இல்லை என்பதையே காண்பிக்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். பார்த்தீர்களா? ஆனால் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி நான் தேவனுடைய கிருபையை வேண்டிக்
கொள்கிறேன்.
ஆம், நான் ஒரு வாலிபரவரை காண்கிறேன். வாலிப பெண். அவள் தொலைவிலிருந்து வருகிறாள். அவள் இந்த தேசத்திலிருந்து வரவில்லை. அவள் மழை பெய்யும் ஏராளமான மரங்களும் பாசிகளும் உள்ள ஒரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவள் ஒரேகானை சேர்ந்தவள். அவளுக்கு காக்காய் வலிப்பு நோய் உள்ளது. அவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவளுக்காக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சகோதரியே, எழுந்து நில்லுங்கள். வீட்டிற்கு செல்லுங்கள். நான் பிசாசை கடிந்து கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, இங்கே மையப்பாதையில் யாரோ ஒருவருக்கு விசுவாசம் உண்டு. சந்தேகப்படாதீர்கள். சகோதரன் ஷால்ஸ் அவர்களே, நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் காணும்படியாக நான் உங்களிடம் பேசுவேன். நான் அங்கே ஒருவரை அனுமதிக்கிறேன். அங்கே ஜெவாட்டைகள் எதுவும் இல்லை, அதனால் அது மிகவும் எளிமையானது. யாரையும் நேரடியாக அழைக்காமல் அவர்கள் அதை பார்க்கக்கூடும்
என்பதற்காகத்தான்.
ஆம், அங்கே ஒரு மெலிந்த பெண்மணி இருக்கிறாள். அவளுக்கு புற்றுநோய் உள்ளது. அவள் இன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியவளாக இருந்தாள். அவள் ஒரு விதமான மெலிந்த பெண்ணை போன்று இங்கே முன்பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் பெயர் செல்வி பீட்டர்சன். பார்த்தீர்களா? சரி பெண்மணியே, தேவனில்
விசுவாசமாயிருங்கள்.
பரலோகத்தின் தேவன் அந்த பிசாசை வேறு யாரும் காணக்கூடாத அளவிற்கு அதை கொல்லுவாராக. நீங்கள் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கிறீர்களா? அவரில் விசுவாசமாயிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். சரி, நீங்கள் எல்லோரும் இந்த ஒரு வழியில் விசுவாசிக்க தயாரா? நான் இங்கே இந்த ஊழியக்காரனிடத்தில் பேசட்டும். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அங்குள்ள யாராகிலும் கூட அவ்வாறு செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவே. ஆனால் தேவனுடைய வல்லமை எல்லா மனுதத்துவ காரியங்களையும் நிழலிட்டு ஆவியின் மண்டலத்திற்குள்ளாக ஆவி மண்டலத்திற்குள் செல்கிறது. ஆம், எனக்கு பின்னால் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளோடு உள்ள காரியம் என்னவென்று அவளுக்கு தெரியாது. அவள் ஓ அந்த பரிதாபமான பெண்மணி. அவளுக்கு 1, 2, 3, 4, 5 அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளன. அது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அது என்னவென்று மருத்துவர்களுக்கு தெரியாது. அவள் ஓய்வெடுப்பதற்காக இங்கே அரிசோனாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறாள். அவள் லூசியானாவை சேர்ந்தவள். அவளுடைய பெயர் திருமதி பியர்சன். சரி, திருமதி பியர்சன், எனக்கு பின்னால் எங்கோ எழுந்து நின்று என்னை பாருங்கள். நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு உங்களை தெரியாது. அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் அந்நியர்களாயிருக்கிறோம். கூறப்பட்டது உண்மையானது. அது சரியா? உங்களுக்கு என்ன நேர்ந்துள்ளது என்று மருத்துவர்களுக்கு தெரியாது. அது உங்களுடைய நரம்புகள். உண்மையாகவே அமைதியாயிருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது நீங்கள் சுகமாக வீட்டுக்கு செல்வீர்கள். தேவனில் விசுவாசமாயிருங்கள். தேவனுடைய குமாரன் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
What about somebody in this section? Y'all ready to believe back here?
இப்பொழுது இந்த பிரிவில் உள்ள ஒருவரை குறித்து என்ன? பின்னால் உள்ள நீங்கள் எல்லோரும் இங்கே விசுவாசிக்க தயாரா? பேட், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்களா?
Isn't it wonderful to get out of the life that she was living and be a Christian?
நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறி ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பது அற்புதமானது அல்லவா?
Here's the lady. It's a woman. A man.
இங்கே ஒரு பெண்மணி இருக்கிறாள். அது ஒரு ஸ்திரீ, ஒரு மனிதன், ஒரு குழந்தை. அந்த பெண்மணி தேவனிடத்தில் தொடர்பு கொண்டிருக்கிறாள். அவள் எனக்கு பின்னால் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு விதமான வயிற்றுக்கோளாறு உள்ளது. அதற்கு பிறகு அவளுக்கு ஒரு பலவீனம் உண்டாகிறது. அவள் இங்கிருந்து வந்தவள் அல்ல. அவள் ஒரு பாலைவனம் போன்ற தேசத்திலிருந்து வந்தவள். ஆனால் அவள் கான்சாஸில் இருந்து வருகிறாள். அவருடைய கணவர் ஒரு ஊழியக்காரர். அவள் தான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு உங்களை தெரியாது. பெண்மணியே, அது உண்மை என்றால் எந்த விதமாக உங்களுடைய கரங்களை அசைத்து காட்டுங்கள்.
Go home.
சரி ஐயா, சரி, வீட்டுக்கு சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுகமடையுங்கள். நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது கட்டிடத்தை சுற்றிலும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக அவர் இங்கே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்று நின்று என்று மாறாதவராயிருக்கிறார். அந்த விதவை ஸ்திரீ இருந்த இடத்தை எலியாவுக்கு காண்பிக்க முடிந்த அதே தேவன். அதே தேவனால் நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதையும், உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் எனக்கு காண்பிக்க முடியும். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ஆவியாயிருக்கிறது. நேற்று மின்றும் என்று மாறாதாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களுக்காக பொதுவாக ஜெபிக்கையில் இங்குள்ள ஒவ்வொரு நபரும் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொருவர் மீது வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் அதில் ஏதோ ஒரு காரியத்தை உடையவர்களாய் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி விசுவாசியுங்கள். நீங்கள் விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். அப்படித்தானே? அப்படியானால் நீங்கள் ஆமென் என்று கூறுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பிழையற்ற நிறுவனத்தில் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வைத்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். எங்கள் பரலோக பிதாவே, காத்திருக்கும் இந்த கூட்டத்தை நான் உமக்கு அளிக்கிறேன். தங்களுடைய பாவங்களிலிருந்து மனந்திரும்பி இருக்கிற இந்த ஜனங்கள் யாவரும் ஒரு நல்ல சபை வீட்டை கண்டடைவார்களாக. கர்த்தாவே, சுகவீனமாய் இருக்கிறவர்கள் சுகமடைவார்களாக. இப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையின் மேல் சாத்தானின் வல்லமை முறியடிக்கப்படுவதாக. நான் பிசாசை கடிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த கூட்டத்தின் மேல் வந்து ஒவ்வொரு சுகவீனத்தையும், ஒவ்வொரு நோயையும், ஒவ்வொரு துன்பத்தையும், ஒவ்வொரு சந்தேகத்தையும் எடுத்து போடும்படி வேண்டுகிறேன். கர்த்தாவே, அதை அவர்களிடமிருந்து அகற்றி அவர்களை குணமாக்கும். நான் இதை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன்.